الحمد لله نحمده ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي கணிதகுரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மாளிகையில் உலகத்திலே அல்லாஹ் மலக்குமார்களை இறக்குகின்ற சபை, ரஹ்மத்தை இறக்குகின்ற சபையில் சக்கீனத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்த அமைதி நிம்மதி நமக்கு கிடைக்கக்கூடிய சபையிலே, எந்த சபை முடிந்து இறுதியிலே ஒரு மலக்கு ஒரு வானவர் கூமு மஃபூர் அல்லக்கும் கது புத்தில செய்யாத்துக்கும் ஹசனாத், நீங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையிலும் அந்த பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்பட்ட நிலைமையிலும் எழுந்து செல்லுங்கள் என்று அறிவிப்பு செய்வாரோ, அப்படியான ஒரு தீனுடைய மார்க்க ஒரு சபையிலே அமருகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தமைக்காக முதற்கண் அல்லாஹ்வுக்கு நாம் குறைந்தபட்சம் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு புகழ்வது கடமையாக இருக்கிறது. சகோதரிகளே, தாய்மார்களே, உலகத்துடைய வாழ்க்கை தற்காலிகமானது, உலகத்துடைய சந்தோஷம் தற்காலிகமானது, உலகத்துடைய கவலையும் தற்காலிகமானது, உலகத்துடைய பொருளாதாரமும் தற்காலிகமானது, பட்டம் பதவிகளும் தற்காலிகமானது. இவற்றை வைத்து அல்லாஹ் ஒரு மனிதனை முடிவு செய்வது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவெடுப்பது அவருடைய தீனை மார்க்கத்தை வைத்து. அவர் அறிவில் குறைந்த ஒரு அறிவு குறைந்தவராக இருப்பார், ஆனால் அல்லாஹ்வுடைய தக்வாவிலே இறையச்சத்திலே உயர்ந்தவராக இருந்தால் அவர் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர். உலகத்தில் அவர் மதிக்கப்பட மாட்டார். அதே நேரம் பட்டம் பதவி உள்ளவராக இருப்பார், தக்குவா இல்லை என்றிருந்தால் அல்லாஹ்விடத்திலே கேவலமானவர். எனவே தீனை வைத்து மார்க்கத்தை வைத்துதான் அல்லாஹ் தன்னின் பக்கம் அடியார்களை நெருக்கமாக்குகிறான். அந்த அமைப்பிலே ஒவ்வொரு துறையில் உள்ளவர்களும் அந்த அமைப்பில் இருந்து கொண்டு அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வுக்கு திருப்தியாக கழிய வேண்டும். சுவர்க்கத்துக்கு சென்றாலும் நமக்கு ஒரு கவலை இருக்கும், சுவர்க்கவாசிகளுக்கு கேட்பதெல்லாம் கிடைக்கும், ஆனால் கவலை என்ற ஒன்று உள்ளத்தில் மறைந்திருக்கும். உலகத்திலே அல்லாஹ்வுடைய ஞாபகமின்றி கழிந்த நேரங்கள். அல்லாஹ்வுடைய ஞாபகம் என்றால் அல்லாஹ்வுடைய வார்த்தையை மொழிவது முதலாவது திக்ர். துறைகளிலே, குடும்ப வாழ்க்கையிலே, கணவர் மனைவியாக, பெற்றோர் பிள்ளைகளாக, தொழிலாளி முதலாளியாக, ஆசிரியர் மாணவராக அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நிலைமையில் நேரத்தை கழிப்பார் என்றிருந்தால் அவர் கை சேதப்பட மாட்டார். எனவே உலக வாழ்க்கையே ஒரு இபாதத்துக்கு தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் படைத்ததே என்னை வணங்கத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். வணக்கம் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவது, அதற்கு மாறு செய்யாமல் வாழ்வது, கட்டளையை எடுத்து நடப்பது, விளக்கல்களை தவிர்த்து நடப்பதுதான் இபாதத். சுருக்கமாக சொன்னால் ஆணோ பெண்ணோ அல்லாஹ்வுடைய அடிமையாக வாழ்வது, அல்லாஹ்வுடைய அடிமையாக வாழ்வது, இதைத்தான் அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான். எனவே அடிமைகள் உலகத்திலே கௌரவத்தை எதிர்பார்க்க முடியாது, அடிமைகள் உலகத்திலே சுகண்டியை எதிர்பார்க்க முடியாது, அடிமைகள் உலகத்திலே சுதந்திரத்தை எதிர்பார்க்க முடியாது, அடிமைகள் உலகத்திலே சுய நலத்தோடு வாழ முடியாது. அல்லாஹ் எதை தருகிறானோ அதை பொருந்திக் கொண்டு வாழ்வதுதான் அடிமை. அல்லாஹ் எதை தருகிறானோ அதை சகித்துக் கொண்டு வாழ்வதுதான் அடிமையுடைய பொறுப்பாக இருக்கிறது. அந்த அமைப்பிலே இன்றைய தலைப்பு உங்களுக்கு தெரியும், மன நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய குடும்ப வாழ்க்கை. இது திருமண வாழ்க்கை மாத்திரமல்ல, குடும்பம் இல்லாத ஒரு மனிதர் உலகத்தில் இருக்க முடியாது. ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தைக்கு குடும்பம் உருவாகிறது, தாய் மூலம் தந்தை மூலம். இரண்டு பெற்றோர்களை அந்த குழந்தை இழக்கலாம், அனாதையாக இருக்கலாம், பிறந்து கொஞ்சம் சில தினங்களிலே அந்த குடும்ப தொடர் கொண்டு ஏற்பட்டிருக்கிறது. கணவன் மனைவியாக, பெற்றோர் பிள்ளைகளாக குடும்ப வாழ்க்கை என்பது இன்று கண்ணியமானவர்களே உலகத்திலே மிக கீழ் மட்டத்துக்கு செல்கின்ற ஒரு காலம். குடும்பத்தை விட வெளியில் இருப்பவர்களை மதிக்கின்ற காலம், கணவனை விட மனைவி வேறு சிலரை மதிக்கின்ற காலம், மனைவியை விட வேறு சிலருக்கு பன்மடங்கு தன்னுடைய அன்பை பாசத்தை காட்டுகின்ற மிக மோசமான காலத்தில் வாழ்கிறோம். பேருக்கு ஒரு மனைவியை வைத்து பல பெண்களோடு வாழ்க்கை நடத்துகின்ற மேற்கத்திய கலாச்சாரத்தில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்களிடம் இல்லாவிட்டாலும் மேற்கத்தியர்களிடம் அந்த வல்லரசு என்று தன்னை புகழ்ந்து உலகத்திலே அறிமுகப்படுத்தி அவர்களிடம் குடும்ப வாழ்க்கை மிக கேவலமாக இருப்பதை கண்கூடாக காண்கிறோம். ஆனால் அதை அவர்கள் நம்மிடத்திலும் உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். நம்மிடத்திலே அந்த பழக்க வழக்கங்களை கட்டங்கட்டமாக கொண்டு வருகிறார்கள். அதற்கு முதலாவது அவர்கள் கலட்டுவார்கள், வெக்கத்தன்மையை கலட்டுவார்கள். எந்த ஆணோடும் கைலாக செய்கின்ற ஒரு கலாச்சாரம், எந்த ஆணோடும் தனிமைப்படுகின்ற ஒரு கலாச்சாரம், கணவனுக்கு முன்னாலே அந்நிய ஆணை கைலாக செய்து தெளிவாக சொல்வதாக இருந்தால் கட்டி தழுவுகின்ற கலாச்சாரம் அந்த மேற்கத்திய கலாச்சாரம். அதை பார்த்து இந்த ஆண் என்ற பெயரில் வாழ்கின்ற ஆண்மையை இழந்த இந்த மேற்கத்தியன் கண்குளிர பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, குடும்ப வாழ்க்கை சீரழிவதற்கு பல காரணங்கள், நம்ம நவீன சாதனங்கள், அதை நான் பின்னால் இன்ஷா அல்லாஹ் விரிவாக எடுப்பேன். நவீன சாதனங்களினூடாக நாம் இன்று பார்க்கின்ற கேட்கின்ற காட்சிகள், சஞ்சிகையினூடாக சில பத்திரிகைகளினூடாக நாம் பார்க்கின்ற சில காட்சிகளினூடாக நமது கலாச்சார மாற்றம் ஏற்படுகிறது. இஸ்லாம் எப்படிப்பட்ட தூய மார்க்கம், இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒழுக்கமான மார்க்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெளிவாக வருகிறது. மா ஸாஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்ரஅதன் கத், நபி அவர்கள் எந்த அந்நிய பெண்களுக்கும் கைலாக செய்தது கிடையாது, எந்த பெண்ணுடைய கையையும் பிடித்தது கிடையாது என்பது இஸ்லாம். இந்த அந்நிய கலாச்சாரம் என்ன சொல்கிறது, எந்த பெண்ணை விருப்பமானாலும் நீ தொடலாம் பிடிக்கலாம், வெக்கத்தன்மை இல்லாமாக்குகிறது. சிலர்கள் கண்ணியமானவர்களே, மார்க்கம் என்ற பெயரில் கூட பெண்களோடு உலாவுகின்றவர்கள் இல்லாமல் இல்லை, மன்னிக்க வேண்டும். தெளிவாக சில விடயங்களை முன்வைப்பது நமது கடமை. மார்க்க பெயரிலே பெண்களோடு உலாவுகின்றவர்களும் நிறைந்திருக்கின்ற காலத்தில் வாழ்கிறோம் என்றால் மிக கேவலத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். எனவே குடும்ப வாழ்க்கை சீரழிவது முதலாவது வெக்கம் இல்லாமல் போவது, ரோஷம் இல்லாமல் போவது. பத்தினித்தனம், வெக்கம் இல்லை என்றிருந்தால் பத்தினித்தனம் தானாக நீங்கும், வெக்கம் இல்லை என்றிருந்தால் ஒழுக்கம் தானாக நீங்கும், வெக்கம் இல்லை என்றிருந்தால் பெண்களுக்கு ஆண்களை விட தைரியம் பிறக்கும். ஆண்கள் சில விடயங்களை பயப்படுவார்கள், பெண்கள் செய்து விடுவார்கள். சில இடங்களுக்கு ஆண்கள் செல்வதற்கு பயப்படுவார்கள், பெண்கள் சென்று விடுவார்கள், வெக்கம் இல்லை. கண்ணியமானவர்களே, இந்த கலாச்சாரம் மாற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இப்படியான சபைகள், இப்படியான சொற்பொழிவுகள். எனவே நான் ஆரம்பித்து சொல்லிக் கொள்கிறேன், கண்ணியமான சகோதரிகளுக்கு தான், எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற சகோதரர்களுக்கு தான், பேசப்படுகின்ற விடயங்களிலே என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த தலைப்பிலே எதிர்நீச்சல் அடிக்கிறேனோ என்னுடைய திசையை மாற்றி நான் நேராக செயல்படுவேன், சொல்லப்படுகின்ற விடயத்தை நான் செயல்படுத்துவேன் என்ற நோக்கத்தில் கேட்டோம் என்றிருந்தால் ஓரளவு பிரயோசனம் அளிக்கும் இந்த பேச்சு. என வைராக்கியத்தோடு கேட்போம், சொல்லப்படுகின்ற விடயத்தில் சில விடயம் கசப்பாக இருந்தாலும் மாத்திரைகள் மருந்துகள் கசப்பு தான், வைத்தியர் தருகிறார், நான் பருக மாட்டேன் குடிக்க மாட்டேன் என்றால் நோய் நமக்குத்தான் முற்றிவிடும், நமது உயிருக்குத்தான் ஆபத்து என்பதை விளங்கி இருக்கிறோம். எனவே மார்க்க சில விடயங்களையும் கண்ணியமானவர்களே, குலில் ஹக்க வளவுக்கான முர்ரா, சொல்வதற்கு சில விடயங்கள் கசப்பாக இருந்தாலும் சொல் என்ற கருத்தும் இருக்கிறது, கேட்பவர்களுக்கு கசப்பாக இருந்தாலும் உண்மையை சொல் என்ற கருத்தும் இருக்கிறது. சிறந்த உதாரணம் தான், நபியவர்களுடைய மையத் துவைக்கப்பட்டிருக்கிறது, நபியவர்கள் மையத்தாக இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹுவர்கள் எழும்பினார்கள் வாளோடு, சொன்னார்கள், யாராவது ஒருவன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் என்று சொன்னால் அவனை நான் மௌத்தாக்குவேன், அவனை கொல்லுவேன் என்றார்கள். உண்மையிலே மௌத்து. அவர்கள் அல்லாவை சந்திக்க போயிருக்கார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாவை சந்திக்க போனது போன்று அல்லாவை சந்திக்க நமது நபி சென்றிருக்கிறார்கள். எனவே மௌத் என்று யாராவது வாய் திறந்தால் வெட்டுவேன் கழுத்தை என்று வாளோடு நிற்கின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு உண்மையை சொல்ல வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து உண்மையை சொல்கிறார்கள். இந்த உண்மையை சொல்வது உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கசப்பு தான். இந்த உண்மையை சொல்வது உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கசப்பு. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கசப்பு என்பதால் மறைக்க முடியாத உண்மையை சொன்னார்கள். ஓதினார்கள் குர்ஆன் ஆயத்தை, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்கல்ல அல்லது வேறு படைப்பல்ல, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் தான். அவர் மௌத்தாகினால் அல்லது என்ன, அவர் அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டால் நீங்கள் மதம் மாறிவிடுவீர்களா, உங்களுடைய திசைகளை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் என்ற கருத்தில் ஆயத்தை ஓதி நபியவர்கள் மௌத்து தான் என்ற உண்மையை உமர் ரலியல்லாஹு கசப்பாக இருந்தாலும் சொன்னார்கள். எனவே சொல்வதற்கு கசப்பாக இருந்தாலும் உண்மையை சொல்ல வேண்டும், கேட்பவர்களுக்கு கசப்பு என்பதால் மழுப்ப முடியாது. எனவே நான் சில விடயங்களை தெளிவாக சொல்வது என்னுடைய சுதந்திரம், என்னுடைய உரிமை. என்னுடைய பிரசங்கத்தை யார் யாரெல்லாம் இந்த உபதேசத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, என்னுடைய பேச்சிலே மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட தவறுகளை நீங்கள் கண்டால், மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட பேச்சை என்னுடைய வாயால் நீங்கள் கேட்டால் திருத்தித்தாருங்கள், நான் திருத்திக் கொள்வேன். நான் எல்லாம் அறிந்தவன் என்ற எண்ணத்தில் பேசவில்லை, தவறுகள் வரலாம், ஆனால் சில விடயங்களை தெளிவாக சொல்வேன் என்பதை நான் முட்கூட்டி சொல்லிக் கொள்கிறேன். குடும்ப வாழ்க்கை கண்ணியமானவர்களே எப்படி செல்கிறது? வாழ்கிறோமா நடிக்கிறோமா? வாழ்க்கை வாழ்க்கையாக செல்கிறதா நடிப்பாக செல்கிறதா? முதலாவது கேள்வி, கணவன் மனைவியோடு உண்மையிலே அன்புதானா அல்லது நடிப்பா? மனைவியுடைய உள்ளத்தில் கணவனுடைய மதிப்பு உண்மைதானா அல்லது நடிப்பா என்பதை நீங்கள் உங்களுடைய மனசை கேட்டு முடிவெடுங்கள். நடிப்பல்ல வாழ்க்கை, நடிப்பதுதான் பிரச்சனைக்கு காரணம். நடிப்பு நிலைத்திருக்காது, கண்டால் ஒரு முகம் இல்லாவிட்டால் மறுமுகம், நிலைத்திருக்காது வாழ்க்கை. இந்த ஜோடிகள் சுவர்க்கத்திலும் இணைவதற்கு தடையாக இருக்கும் கண்ணியமானவர்களே. ஏன்? வாழ்க்கை நடிப்பு, நடிப்பே ஒரு நயவஞ்சகம் என்றால் எப்படி வாழ்க்கை சுவர்க்கம் வரைக்கும் செல்லும்? எனவே இந்த கணவன் மனைவியுடைய தொடர்பு தான் இன்று உலகத்தில் மிக மீசாக்கன் கலீலா, மீசா கலீல் என்று சொல்கிறான். உலகத்தில் செய்யப்படுகின்ற ஒப்பந்தங்களில் எல்லாம், உடன்படிக்கைகளில் எல்லாம் மிக உறுதி வாய்ந்த ஒப்பந்தம் நாடும் நாடும் செய்வதல்ல, பக்கத்து நாட்டோடு செய்வதல்ல, ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் செய்கின்ற ஒப்பந்தம் அல்ல, கணவன் மனைவியுடைய ஒப்பந்தம். மீசா கொண்டுகளில் ஸ்ட்ராங்கான ஒரு அக்ரிமெண்ட், வாக்குறுதி அவருக்கு நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள், அவர் உங்களுக்கு வழங்கியிருக்கிறார். நான் உங்களுக்கு நல்ல மனைவியாக வாழ்வேன் என்று நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள், நான் உனக்கு நல்ல கணவனாக இருப்பேன் என்று நாம் வழங்கியிருக்கிறோம், ஆண்கள் வழங்கியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இது நிலைத்திருக்கிறதா? இது வாழ்க்கை செல்கிறதா? குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இல்லை என்றிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் கோளாறு, நம்முடைய தீனுடைய அந்த மார்க்க பகுதி கோளாறு இருக்கிறது. பணம் இல்லாததல்ல நிம்மதியின்மைக்கு காரணம், பட்டம் இல்லாததல்ல நிம்மதியின்மைக்கு காரணம். பணம் இருந்தாலும் பட்டம் இருந்தாலும் நிம்மதியாக வாழலாம், மார்க்கத்தோடு இணைந்து குடும்ப வாழ்க்கையை செலுத்தினார். கணவன் மனைவியை உண்மையாக நேசித்தார், மனைவி கணவனை உண்மையாக நேசித்தால் வாழ முடியும். கணவனோடு கண்ணியமானவர்களே, எந்த கட்டத்திலும் மனைவி கணவனை விட்டு கொடுக்காவிட்டால் நிம்மதியாக வாழலாம், கௌரவமாக வாழலாம். இதைத்தான் பிள்ளைகள் நம்மிடமிருந்து படிக்கும், பிள்ளைகளும் நம்மிடமிருந்து பாடம் படித்துதான் வாழும். எனவே கண்ணியமானவர்களே, முன்னோருடைய குடும்ப வாழ்க்கையுடைய நிகழ்வுகளை பாருங்கள். குர்ஆனில் அல்லாஹ் இந்த விடயத்தை சொல்கின்ற பொழுது நான் ஆரம்பத்தில் ஆயத்தை ஓதினேன், யா ஐயுவன் நாஸ் உத்தக்கூ ரப்பக்கும், சூரத்துல் நிசாவுடைய முதலாவது ஆயத், பெண்கள் என்ற அத்தியாயத்தின் முதல் வசனம். பெண்களுடைய பேரில் ஒரு அத்தியாயத்தை இறக்கி இருக்கிறான் அல்லாஹ் என்றால், பெண்களை அல்லாஹ் ஒரு பிரதானமான ஒரு பகுதியினராக மதிக்கிறான், பெண்களை அல்லாஹ் மதிக்கிறான். இது முதலாவது ஆண்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும். பெண்கள் பெண்கள் தாராளமாக இஸ்லாத்திலே அவர்களுக்குரிய உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது பெண்களுடைய உள்ளத்தில் பதிய வேண்டும். சிலருடைய கட்டுரைகளையும் வாதங்களையும் விவாதங்களையும் பிரதிவாதங்களையும் பார்த்து நீங்கள் உங்களுடைய தரத்தை குறைக்க கூடாது. இஸ்லாம் மதித்தது போன்று எந்த மதமும் மதிக்கவில்லை. யூத மதத்தை எடுத்துக்கொள்வோம், பெண்களுக்கு எவ்வளவு கட்டுப்பாடு, கேவலம், பெண்களை அடிமையாக பார்த்தார்கள். சில கட்டங்களை பெண்களை மிருகங்களாக நடத்தினார்கள், இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறார்கள். பெண்களுக்கு மாதா மாதம் வரக்கூடிய அந்த மாத விடாய் காலத்திலே பெண்களுடைய முகத்திலும் ஒளிக்க மாட்டார்கள். பெண்களை ஒரு கூட்டிலே அடைத்து விடுவார்கள். பெண்களுக்கு உணவு கூட மிருகத்துக்கு தட்டில் போடுவது போன்று கீழ் துவாரத்தால் தள்ளி விடுவார்கள். யூத மதம் உலகத்தை ஆட்டி படைக்கின்ற மதம், பலஸ்தீனில் ஈராக்கிலே இன்று முஸ்லிம்களை கொன்று குவிக்கின்ற அந்த மதத்துடைய குடும்ப வாழ்க்கை கேவலமான வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மதங்களையும் குறிப்பிட்டு பேசலாம், அதை நான் தவிர்த்து கொள்வது நல்லமென நினைக்கிறேன். நீங்கள் தனிமையில் நீங்கள் அதை படிக்க வேண்டும். எந்த மதமும் பெண்களுடைய உரிமையை நூற்றுக்கு நூறு பேணவில்லை, இஸ்லாத்தை தவிர. இஸ்லாம் மதித்திருக்கிறது. முதலாவது கண்ணியமானவர்களே, அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தக்குவா, உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள். எப்படியான ரப்பு? அல்லது ஹலக்கக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் இரண்டு உடம்புகளாக இருந்தாலும் ஒரு உள்ளத்துக்கு சமமான வாழ்க்கை. ஒரு உள்ளம் இரண்டு உடம்பு, நஃப்ஸுன் வாஹிதா, ஒரு ஆன்மா. வஹலக்க மின்ஹா ஜௌஜஹா, அந்த ஆன்மாவில் இருந்துதான் அதன் ஜோடியை படைத்தான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். எந்த இடத்திலிருந்து படைத்தான்? நபி அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். எந்த இடம்? உச்சன் தலையிலிருந்தேன் படைக்கவில்லை, உள்ளங்காலிலிருந்தேன் படைக்கவில்லை. ஒரு கேள்வி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உச்சந்தலையில் இருக்கின்ற ஒரு நரம்பால் படைத்திருக்கலாம், ஏன் படைக்கவில்லை? அதற்குரிய விளக்கமாக இமாம்கள் சொல்வார்கள், தெளிவாக விளங்குகிறது. ஆணுடைய உச்சந்தலையிலிருந்து பெண்ணை படைத்திருந்தால் பெண் ஆணை மிகைத்து மிகைத்து விடுவார். ஆணுடைய உள்ளங்காலிலிருந்து பெண்ணை படைத்திருந்தால் ஆண் பெண்ணை மிதித்து விடுவான், மேய்த்து விடுவான். யார் யாரெல்லாம் அப்படி மிகைக்கிறார்களோ, மேய்க்கிறார்களோ, கட்டுப்படுத்துகிறார்களோ, அவர்கள் பெண்களை கால் தூசிக்கு கணக்கெடுப்பவர்கள். அப்படி இஸ்லாம் இல்லை. விலா என்று சொல்லக்கூடிய அந்த விலா எலும்பு, வளைந்த எலும்பு, விலா எங்க இருக்கிறது? சரியாக மனிதனுடைய நடுப்பகுதியில் இருக்கிறது. எனவே பெண்களே, உங்களை கண்ணியமான, மிருதுவான, இலேசாக விரலால் சுண்டினால் கூட சில வேளை வீங்குகின்ற இடத்திலிருந்து, கூதல் வந்தாலும் மனிதன் கட்டித்தல் அணைக்கின்ற இடத்திலிருந்து, தொழுகின்ற பொழுது தக்பீர் கற்றுகின்ற இடத்திலிருந்து, ஆசிரியருக்கு முன்னால் மாணவர் நிற்கின்ற பொழுதும் கட்டி அணைத்துக் கொண்டு மறைத்து நிற்கின்ற இடத்திலிருந்து, எந்த கட்டத்திலும் ஒரு மனிதன் கட்டி தழுவி மறைத்து மறைத்து பேணி பாதுகாக்கின்ற கௌரவமான இடத்திலிருந்துதான் உங்களை படைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் பதிய வைக்க வேண்டும் மனதில். கண்ணியமானிடம் இன்னும் ஒன்றை விளங்கப்படுத்துகிறான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை இருக்கிறது என்பதன் கருத்து சுதந்திரம் அல்ல. ஆண்கள் செய்கின்ற வேலைகள் அனைத்தையும் நீங்கள் செய்ய போவதல்ல. குடும்ப வாழ்க்கையில் சுய கௌரவமும் மதிப்பும் மரியாதையும் அன்பும் இருக்கிறது. ஆண்கள் அன்பு காட்டித்தான் பெண்களிடம் அன்பை எடுக்க வேண்டும். அட்வான்ஸ் கொடுத்துத்தான் ப்ராஃபிட் அடைய வேண்டும். முதல் பணம் கொடுக்காமல் வியாபாரத்தில் லாபம் கிடையாது. எனவே சம உரிமை குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறது. அதனுடைய நிகழ்வுகளை நான் முன்வைப்பேன். எனவே படைக்கப்பட்ட இடம் விலா எலும்பு, அந்த விலா எலும்பு மத்தியில் இருக்கிறது, நடுப்பகுதியில் இருக்கிறது. எனவே பெண்கள் ஆண்களை விட மேலே போகக்கூடியவர்களும் அல்ல, ஆண்களை விட கீழே போகக்கூடியவர்களும் அல்ல. வாழ்க்கை ஒரு துணைவியாக, வாழ்க்கையின் இணை என ஒரு பங்காளியாக இருக்க வேண்டியவர்கள் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். இதற்கு இன்னும் ஒரு ஆயத்து உதாரணம், வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மாரூஃப், பெண்களுக்கு உரிமை உண்டு. என்ன உரிமை? அந்த பெண்கள் உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களோ அதே எதிர்பார்ப்புகளை அவர்களும் எதிர்பார்க்கிறார்கள். அந்த பெண்கள் உங்களை நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் அந்த பெண்களும் உங்களுடைய அன்பை எதிர்பார்க்கிறார்கள். அந்த பெண்கள் உங்களை கண்ணியமாக அழைக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் அந்த பெண்களும் நீங்கள் அவர்களை கண்ணியமாக அழைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அந்த பெண்கள் அழகாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் நீங்களும் அழகாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த பெண்களுக்கு அந்த பெண்கள் உங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால், நீங்களும் தேவைப்படுகின்ற சமயத்திலே அந்த பெண்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், பெண்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பது அந்த ஆயத். அதற்கு இப்ன அப்பாஸ் ரலியல்லாஹு விளக்கம் சொல்கிறார்கள், வாழ்க்கையின் யதார்த்தத்தை விளக்கமாக சொல்கிறார்கள். சொல்கிறார்கள், சம உரிமை இருக்கிறது என்றால் என்ன தெரியுமா? என்னுடைய மனைவி மிக மிக கவர்ச்சியாகவும் அழகாகவும் எனக்கு முன்னால் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த பெண், என்னுடைய மனைவி எனக்கு முன்னால் எந்த அளவு அழகாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதை விட ஒருபடி மேலாக நான் என்னை எனது மனைவிக்கு முன்னால் அலங்கரித்துக் கொள்கிறேன். இது அந்த ஆயத்துடைய விளக்கமா? இது ஒவ்வொரு விடயத்திலும் கண்ணியமானவர்களே. எனவே சம உரிமை என்பது, பெண் சுதந்திரம் என்பது, பெண் உரிமை என்பது வெக்கத்தை இழந்து மறைவை இழந்து ஆண்களுக்கு முன்னால் சகஜமாக சென்று தனிமையிலே வாகனத்தை செலுத்தி தனிமையிலே ஆண்கள் செல்கின்ற கூட்டங்களிலே கலந்து கொண்டு தனிமையிலே பிரயாணம் செய்து ஆண்களை விட ஒரு படி மேலே முன்னேறி செல்வது அல்ல உங்களுடைய உரிமை. உங்களுடைய வெக்கத்தையும் கற்பையும் பத்தினித்தனத்தையும் பாதுகாத்துக் கொண்டு உங்களுடைய வாழ்வியல் உரிமைகளை பெற்றுக் கொள்வது. அடுத்த விடயம் கண்ணியமானவர்களே, பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நபி அவர்கள் சொல்லும் பொழுது, வளைந்த எலும்பால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், உடம்பிலே மிக வளைந்த எலும்பு இந்த விலா எலும்பு. எனவே ஆண்களே, ஆண்களே, நீங்கள் பெண்களோடு கொஞ்சம் சமாளித்து வாழுங்கள். இஸ்தம்தியா பிஹா வபிஹா ஐவஜ். உங்களுடைய பெண்களை ஒரே நாளில் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற எதிர்பார்க்க வேண்டாம். அதே போன்று பெண்களும் கணவனை ஒரே நாளில் அலி ரலியல்லாஹு அன்ஹு எதிர்பார்க்க முடியாது. ஆண்கள் ஒரே நாளிலே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போன்று என்னோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். அதே நேரம் நபியவர்கள் போன்று ஆண்கள் ஒரே நாளில் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. மாறி மாறி வாழ்க்கையிலே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், தராசி போன்று செல்ல வேண்டும். இங்கே 1 கிலோ படியை போடுகிறோம், 1 கிலோவுக்குரிய அரிசை போட்டால் சமமாக இருக்கும். சில வேளை அரிசி கூடுதலாக இருக்கின்ற பொழுது பணியே போகும், பணியே போகின்ற பொழுது 1/2 கிலோ கூடி விட்டதா, 1/2 கிலோவை எடுத்து சமப்படுத்த வேண்டும். 3/4 கிலோ இருக்கிறது, 1/2 கிலோ தேவையா, அந்த 1/2 கிலோவை போட்டு சமப்படுத்த வேண்டும். எனவே மைனஸும் பிளஸும் வாழ்க்கையில இருக்கும், குறையிருக்கும் நிறை இருக்கும். நிறை வருகின்ற பொழுது அந்த பெண் அதை குறைக்காமல் பார்க்க வேண்டும், ஆண் குறைக்காமல் பார்க்க வேண்டும். குறை இருக்கின்ற பொழுது நிறைக்க பார்க்க வேண்டுமே தவிர குறையை ஜீரோவுக்கு கொண்டு போய் சென்று வைப்பதுதான் டிவோர்ஸ் சலாத். குறைகளை கழித்தல் அடையாளத்தை கழித்துக் கொண்டே போனால் ஜீரோ, கூட்டிக் கொண்டே போனால் கோடி தாண்டும், சொர்க்கம் வரைக்கும் போகும் குடும்ப வாழ்க்கை. அதற்கும் நிகழ்வுகளை நான் முன்வைப்பேன், என்னுடைய முன்னுரைகளை நான் முன்வைத்துக் கொண்டிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, அடுத்த விடயம் பெண்ணை பற்றி நான் பேசினேன். வளைந்த எலும்பால் படைக்கப்பட்டவர்கள் சமாளித்து வாழுங்கள், விட்டு கொடுத்து வாழுங்கள், வளைந்து கொடுத்து செல்லுங்கள். நீங்கள் ஒரு கமாண்டர் போன்றும், ஒரு ஆசான் போன்றும், ஒரு தளபதி போன்றும், நீங்கள் ஒரு பெரிய ஒரு வீரன் போன்றும், ஒரு எஜமான் போன்றும் நீங்கள் நிற்க வேண்டாம். ஆண்களே, நீங்கள் பணிந்து செல்லுங்கள் என்பதற்கு நான் ஒரு உதாரணத்தை தந்து சொல்லி சென்றால் பொருத்தமாக இருக்கும். பணிவு என்பது தாழ்வு அல்ல, பணிவு வேற தாழ்வு வேற. கேவலம் என்பது அல்ல அதனுடைய அந்த மந்தவாதா இல்லா ரஃபாஹுல்லா. நபியோருடைய ஒரு நிகழ்வு, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா யூத மதத்திலிருந்து கைதியாக பிடிபட்டு இஸ்லாத்துக்கு எடுத்து திருமணம் முடித்த பெண்மணி. நபியுடைய மனை யூத மதம், இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள், எடுத்தார்கள், கல்யாணம் முடித்தார்கள். கொஞ்சம் குட்டையான பெண்மணி, குள்ளமான பெண்மணி, உயரம் குறைந்தவர்களுக்கு குள்ளம் அல்லது உயரம் குறைந்தவர்கள். வாகனம் வந்து நிற்கிறது, கோவேறு கழுதை அல்லது கழுதை அல்லது ஒட்டகம். இவர்கள் வாகனத்தில் ஏற முடியாமல் இருக்கிறார்கள். மனைவி பக்கத்திலே கணவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறார்கள். நான் சொன்னேன், விட்டு கொடுத்து வாழ்வது, பணிந்து வாழ்வது என்பது கேவலம் அல்ல. அப்படி கேவலம் என்றால் நபி அவர்கள் பணிந்திருக்க மாட்டார்கள். இப்பொழுது சஹாபாக்களிடம் சொல்லல, அவர் பிரயாணம் சஹாபாக்களிடம் சொல்லல, அவர் கல்லை எடுத்து வாருங்கள், ஒரு மரக்குப்பி எடுத்து வாருங்கள், ஒரு மரக்குத்தி எடுத்து வாருங்கள், ஏதோ உயரமான ஒரு பொருள் எடுத்து வாருங்கள். மனைவி ஏற வேண்டும், ஏன் படி கிடையாது, அந்த ஒட்டகத்திலே கால் வைப்பதற்கு போட்ட அந்த படி போன்ற அந்த பட்டி அவர்களுக்கு உயரம். இவர்கள் குள்ளமானவர்கள். இப்பொழுது கண்ணியமானவர்களே, இந்த இடத்திலே மனைவியை மதிக்கின்றான், மனைவிக்கு பணிவிடை செய்ய வேண்டும், மனைவியிடம் பணிவிடை ஏற்பார்க்கின்றவர்கள் இவர்களும் செய்ய வேண்டும் என்பதற்கும் ஒரு உதாரணம். நபி அவர்கள் கீழே அப்படி அமர்ந்து முழங்காலை படியாக கொடுத்து என்னுடைய தொடையில் காலை வைத்து ஏறுங்கள் என்று தன்னுடைய தொடையை படியாக பாவித்தார்கள் மனைவிக்கு. இது கேவலமா? இது இழிவா? அல்ல அந்த அந்த சம்பவத்தோடு நபி அவர்கள் தாழ்ந்து விட்டார்களா? இல்லை, மனைவியுடைய உள்ளத்தில் இன்னும் இடம் பிடித்தார்கள், இன்னும் மனைவியுடைய அண்டை கூட்டிக் கொண்டார்கள். இது ஒரு நிகழ்வு. அதே நேரம் மனைவி கணவனுக்கு பணிந்து நடப்பதை நான் இப்பொழுது விளங்கப்படுத்துகிறேன். கணவனுடைய அந்த சென்ன கண்ணியமானவர்களே, நான் அல்லாஹ்வுக்கு அடுத்து யாருக்காவது சுஜூது செய்வதாக கட்டளை இடுவதென்றால், அல்லாஹ் கட்டளை இட்டிருப்பான் என்றிருந்தால் அது எனக்கு என்று நபியவர்கள் கூட சொல்லவில்லை. நபிக்குத்தான் நீங்கள் சுஜூது செய்ய வேண்டும் என்று சொல்லாமல் ஒரு மனைவியை கணவனுக்கு சிரம் தாய்க்க வைத்திருப்பான். அந்த அளவு வந்தது. கும்பிடுவது, காலில் விழுவது, ஆசீர்வாதம் வாங்குவது என்பது இஸ்லாத்தில் கிடையாது. உள்ளத்தில் மதிப்பிருந்தால் போதும், துவாவை அடைந்தால் போதும். ஆனால் அப்படி நடக்கும் என்றிருந்தால், எனக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தால் உமர் தகுதி, ஆனால் நபி இல்லை, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சுஜூது இல்லை, எனவே எனக்கு பின்னால் சுஜூது செய்ய தகுதியானவர் ஒரு மனைவி கணவனுக்குத்தான் செய்ய வேண்டும், செய்வதை அல்லாஹ் கடமையாக்கியிருப்பான் என்ற அளவுக்கு மதிக்கப்பட வேண்டியவர்கள் கணவர்கள். கண்ணியமான சகோதரிகளை, தாய்மார்களை, சகோதரர்களே, இதுதான் வாழ்க்கை. ஒவ்வொருவரும் நான் பிறருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விளங்குவது, எனக்கு அவர் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தால் வாழ்க்கை சமாளித்து வாழ முடியாது. நபியவர்கள் அப்படி எதிர்பார்க்கவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியவர்களை பற்றி வர்ணித்த மனைவிமார்களில் மிக மிக அதிகமாக வர்ணித்தவர்கள், இளம் வயதில் இருந்து நபியோடு வாழ்ந்தவர்கள், விளையாட்டு தன்மை உள்ளவர்கள், என்ன சிறுபிராயத்துடைய அடையாளத்தோடு வாழ்ந்தவர்கள். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் பலர் பல விடயங்களை கேட்டு விளங்குவார்கள். நபி அவர்கள் வீட்டுக்குள் எப்படி நடந்து கொள்வார்கள், சொல்வார்கள், உங்களில் ஒருவர் வீட்டில் என்னென்ன வேலை செய்வாரோ அந்த அனைத்து வேலைகளையும் நபி அவர்கள் வீட்டில் செய்வார்கள். எப்படி வீட்டு, நான் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு, கதிரையில் உட்கார்ந்து கொண்டு, காலுக்கு மேல காலை போட்டுக்கொண்டு, ஏதாவது விஷயங்களை கேட்டுக்கொண்டும் பார்த்துக்கொண்டும், மனைவிக்கு கட்டளை இடுவதல்ல, சமமாக ஒன்றரை கலந்து வீட்டு வேலைகளில் பங்கெடுப்பவர் தான் உண்மையான ஈமானிய கணவர். நபி அவர்கள் எல்லா வேலைகளையும் செய்வார்கள். அவருடைய செருப்பை அவர்களே கிழிந்திருந்தால், வெடித்திருந்தால் தைத்துக் கொள்வார்கள். செருப்பை துடைக்க வேண்டுமா, துடைத்துக் கொள்வார்கள். ஆடையை தைக்க வேண்டுமா, தைத்துக் கொள்வார்கள். ஆடை கிழிந்திருக்கிறதா, தைத்துக் கொள்வார்கள். ஆடையை சீர் செய்வார்கள், ஆடையை மடித்து வைப்பார்கள். இன்று ஆடை கழுகவில்லை, அயன் பண்ணவில்லை என்று காதி கோட்டில் நிற்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அயன் பண்ண தெரியாது, என்னுடைய ஆடை கழுக தெரியாது, என்னுடைய ஷேட்டை அயன் பண்ணி சுட்டு விட்டார், இதுவெல்லாம் காதி கோர்ட் கேசுகளா? இப்படிப்பட்ட கேசுகளை ஃபைல் பண்ணுகின்ற காதியும் காதியாக இருக்க தகுதி இல்லாதவர், மார்க்க அறிவின் வாடையும் இல்லாதவர், சில்லறை கேசுகளை லஞ்சம் வாங்கிவிட்டு ஃபைல் பண்ணுகின்றவர் காதியாக இருக்க முடியாது. அவர் மௌட்டிகத்தில் மூழ்கிய அறிவிலியாகத்தான் இருப்பார். சில காதிகள் தான் இத்தனை குடும்பங்களை நாசமாக்குகிறார்கள் லஞ்சம் வாங்கிவிட்டு. கண்ணியமானவர்களே, அந்த அமைப்பிலே இன்று நமது வேலைகளை நாம் செய்கிறோமா? முதலாவது கேள்வி. மனைவி செய்வது அவருடைய உபகாரம், மனைவி செய்ய வேண்டும். மனைவி, நபிமார்கள், நபியுடைய மனைவிமார்கள், சஹாபாவுடைய மனைவிமார்கள் எந்த அளவு பணிந்து போனார்கள் நமக்கு தெரியும், அது நமக்கு தெரியும். எந்த அளவு கணவன்மார்களை மதித்தார்கள், ஆனால் கணவன்மார்களும் நம்முடைய வேலைகளிலே நாம் பங்கெடுத்து மனைவிக்கும் தேவைப்படுகின்ற உதவிகளை செய்கின்ற பொழுதுதான் வாழ்க்கை சமமாக நிம்மதியாக செல்லும், தழும்பாமல் செல்லும். அந்த அமைப்பில் கணவனுடைய அந்தஸ்தை மனைவி விளங்க வேண்டும். கணவன் அழைக்கிறார், கூப்பிடுகிறார், கணவன் கால் பண்ணுகிறார், போன் மூலம் அழைக்கிறார், நேரடியாக அழைக்கிறார். எந்த வேலையில் இருந்தாலும் போனை ஆன்சர் பண்ண வேண்டும், வீட்டுக்குள் எந்த வேலையில் இருந்தாலும் ஓடி வர வேண்டும், சமையல் அறையிலே சமைத்துக் கொண்டிருந்தாலும் மனைவி விட்டு விட்டு ஓடி வர வேண்டும். அப்படியான நேரத்திலே கூப்பிடுவதற்கும் கணவன் நிலைமை அறிந்துதான் கூப்பிட வேண்டும். சமையல் அறையில் இருக்கின்ற கரியை சக்தியை அடுப்பிலே வைத்து விட்டு என்னுடைய வேலைக்கு வந்தால் கறி தீந்து போகும் அல்லது அப்படியே பழுதடையும் என்றிருந்தால் கணவன் கூப்பிடாமல் இருக்க வேண்டும். அது அவருடைய சுய புத்தி. ஒரு அவசரத்தை கூப்பிட்டால் ஓடி வர வேண்டும், மனைவியுடைய அந்த கட்டுப்பாடு. அதே போன்று கூப்பிட்டும் வரவில்லையா, தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு, கணவன் மனைவியோடு உறவாடுவதற்கு அழைத்தும் வரவில்லையா, அந்த பெண் அன்றைய இரவை மலக்குமாருடைய பத்துவாவோடு கழிக்கிறார். மலக்குமாருடைய பத்துவா எந்த சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்படியான எந்த பாவமும் இல்லாமல் கணவன் தன்னுடைய ஏதோ தேவைக்கு அழைக்கின்ற பொழுது வராத மனைவி சாபத்தோடு இரவை கழிக்கிறாள் என்றால் எப்படி பயங்கரமான ஒரு குற்றம் என்பதை நீங்கள் விளங்க வேண்டும். அதே போன்று கணவன் மனைவிக்கு செய்கின்ற சிரமங்கள் கஷ்டங்களுக்கும் எச்சரிக்கை இருக்கிறது. சொன்னார்கள் நபி அவர்கள், உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவிமார்களுக்கு சிறந்தவர், மனைவிமார்களிடத்தில் நல்ல பெயர் எடுத்தவர் தான் உங்களில் நல்லவர் இன்று கண்ணியமானவர்களே, நவீன சாதனங்கள் நிறைந்த காலம். பேஸ்புக் என்று பாவிக்கிறோம், வாட்ஸ்அப் என்று பாவிக்கிறோம், வைபர் என்று பாவிக்கிறோம். ஒன்றை எடுப்போம், பேஸ்புக். உதாரணமாக சிலர்கள் எல்லா விடயங்களையும் பேஸ்புக்கிலே பதிவேற்றுவார்கள். அன்று சமைத்த சாப்பாடும் பேஸ்புக்கிலே, அன்று உடுத்த உடுப்பும் பேஸ்புக்கிலே, அன்று போட்ட முடிவுடைய அந்த ஹேர் ஸ்டைலும் அதையும் போட்டோ பிடிச்சு பேஸ்புக்கிலே. எந்த அளவு இந்த செல்பி செல்பி பைத்தியம் முன்னேறி இருக்கிறது என்றால், அண்மையிலே ஒரு தவறான ஒரு செல்பி வருகிறது போனுக்கு. குமடியில் இருந்து கொண்டு மனசர கூடத்திலிருந்து செல்பி எடுத்திருக்கிறார். எப்படி மௌட்டிக காலம், அவருடைய மறைவிடம் விளங்கவில்லை, ஆனால் குமடியில் இருக்கிறார் என்பது நூத்துக்கு நூறு உறுதி. அவர் குமடியில் இருந்து கொண்டு செல்பி எடுத்து ஷேர் பண்ணுகின்ற காலம் என்றால், மனிதன் மிருகத்தை விட ஒரு மிருகம் மலங்கழித்துக் கொண்டு வேறு வேலை செய்யுமா? மிருகம் மலங்கழிக்கின்றவரும் மலங்கழிக்கின்ற வேலையை மாத்திரம் பார்க்கும், சிறுநீர் கழிக்கின்ற பொழுது சிறுநீர் கழிக்கின்ற வேலையை மாத்திரம் பார்க்கும், சாப்பிட்டுக் கொண்டு திண்டு கொண்டு கழிக்காது. மனிதன் அதை செய்கிறார், இரண்டையும் இணைத்து செய்கிறார். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட இந்த காலத்திலே பேஸ்புக்கிலே எத்தனை லைக் கண்டு தேடுகின்ற காலம், லைக் வாங்குகின்ற காலம். போட்டோவுக்கு எத்தனை லைக், தன்னுடைய விடயத்துக்கு எத்தனை லைக், தன்னுடைய அப்டேட்டுக்கு எத்தனை லைக், என்ன மக்களுடைய விருப்புகளை வாங்குகிறோம், மக்களுடைய விருப்பு. கண்ணியமானவர்களே, இப்படி விருப்பு கூட வாங்கி சொர்க்கம் போக முடியாது. கணவன் மனைவியிடம் விருப்பு வாங்க வேண்டும். வெறுப்பை வாங்கிய கணவன் சொர்க்கம் போக முடியாது. அதே போன்றுதான் மனைவியும். எனக்கு கண்ணியமான கணவன் உடைய அந்தஸ்தை மனைவி விளங்க வேண்டும், மனைவியுடைய அந்த மனோநிலையை கணவன் விளங்க வேண்டும். இது புரிந்துணர்வு இருந்தால் தான் வாழ்க்கை. மூமின்கள் ஆண் கணவன் ஒரு பெண்ணை ஒதுக்க கூடாது. எந்த ஒரு சிறிய விடயத்தை வைத்து ஒதுக்கி அவர்களை தள்ளி அவர்களை உதாசீனம் செய்து பேசக்கூடாது. இங் கரிகமின்னா குழுக்கன் ரவியமின்னா ஆகர். அவர்களில் ஒரு குணத்தை வெறுத்தால் மறு குணத்தை விரும்ப வேண்டும். பேச்சில் ஏதாவது கோளாறு இருக்கும், ஆனால் அரவணைப்பிலே என்ன கவனிக்கின்ற விடயத்திலே நிறைவிருக்கிறதா அதை பார்க்க வேண்டும். சற்று அழகு குறைந்திருந்தாலும் குணம் நன்றாக இருக்கிறதா குணத்தை பார்க்க வேண்டும். இருவரும் ஒருவருக்கொருவர் இப்படித்தான் பார்க்க வேண்டும். அல்லது ஏதாவது ஒரு பண்பில் மோசடி, இன்னொரு பண்பில் நிறைவு இருக்கிறதா அதை பார்க்க வேண்டும். இதைத்தான் கண்ணியமன் அந்த ஹதீஸ் சொல்கிறார்கள், ஒன்றை வெறுத்தால் மற்றொன்றை விரும்ப வேண்டும். இப்படி வாழ்ந்தால் வாழ முடியும். அடுத்ததாக கண்ணியமன்களே, நபி அவருடைய குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி தொடர்பு எப்படி சென்றது? நபி அவர்கள் வகை கண்டு அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை முதலாவது கண்டு ஓடி வருகிறார்கள். கணவன் ஒரு கஷ்டத்தோடு களைப்போடு ஒரு சிரமத்தோடு வீடு வருகின்ற பொழுது ஒரு மனைவி எப்படி வரவேற்க வேண்டும்? கணவன் வருகிறார் என்று வருமானம் குறைந்து வருகிறார், இன்று தொழிலில் அவருக்கு சரியான வருமானம் கிடைக்கவில்லை, ஒரு தலைவலியோடு வருகிறார், ஒரு கவலையோடு வருகிறார், ஒரு பழக்கத்தோடு வருகிறார். இப்பொழுது உண்மையான சாலை ஆவான மனைவி, நல்ல மனைவி அந்த கணவனை முக மலர்ச்சியோடு வரவேற்பார். இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சீங்க, இன்னைக்கு ஆட்டோ ஓட்டினீங்களா எவ்வளவு, இன்னைக்கு வியாபாரம் செஞ்சீங்களா எவ்வளவு, இன்னைக்கு கூலித்தொழில் செஞ்சீங்களா எவ்வளவு, இவ்வளவு தானா? இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு வாங்க, பணம் இல்லாமல் வீட்டுக்கு வர வேண்டாம் என்று கதவை மூடுகின்றவர் கண்ணியமானவர்களே ஒரு முஸ்லிமான ஒரு மனைவியாக இருக்க முடியாது. அந்த பெண் அப்படி அந்த கணவரை ஆறுதல் படுத்து, ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. கணவன் மனைவிமார்களிடையிலே ஏற்படுத்தி இருக்கிற அல்லாஹ் தொடர்பை லிதஸ்குனு இலைஹா, அல்லாஹ்வுடைய அச்சாட்சியில் ஒன்றுதான், அந்த பெண்ணின் மூலம் கணவனுக்கு மன நிம்மதி கிடைக்க வேண்டும். இன்று வெளியில் இருப்பது நிம்மதியா வீட்டில் இருப்பது நிம்மதியா என்று நாம் முடிவு செய்வோம். நமது கணவன் வீட்டில் இருப்பது சந்தோஷமா வெளியில் இருப்பது சந்தோஷமா என்பதை நாம் பெண்கள் முடிவு செய்வோம். வீட்டில் இருப்பது நமக்கு மகிழ்ச்சி இல்லையா, மன நிம்மதி இல்லை, மன வெறுப்போடு வாழ்கிறோம், நடிக்கிறோம், உடம்பு ஏதோ இரண்டு சாதனங்கள் சேர்ந்து வாழ்கிறது போன்றுதான் இருக்கிறது. உலக தொடர்பு கிடையாது, இரண்டு பேருக்கு இடையிலே உண்மையான ஒரு ஒரு உண்மையான லிங்க், உண்மையான ஒரு கனெக்ஷன் இல்லாமல் வாழ்கிறோம். உள்ளத்துடைய அமைதி தான் குடும்ப வாழ்க்கையுடைய பிரதிபலன். உள்ளத்துடைய அமைதி இல்லையா குடும்ப வாழ்க்கை, அது வாழ்க்கையே கிடையாது, அது நடிப்பு. அதற்கு சிறந்த நிகழ்வு தான் நபியவர்கள் பதறி வருகிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை முதலாவது கண்டு ஓடி வருகிறார்கள், போற்றுங்கள் போற்றுங்கள், புடவையால் போற்றுங்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்ல வேண்டும், உங்களுக்கு தேவையா? அந்த ஹிரா குகையில போய் தனிமையில் இருந்து கொண்டு வீட்டில் இருக்காம உங்களுக்கு தேவையா இது? தனிமையில் இருந்து இப்படி கஷ்டப்படணுமா? தேவையில்லாத வேலை பார்த்தா இப்படித்தான், நீங்க தேடித்திண்ட இந்த கஷ்டத்தை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று உதாசீனம் செய்தார்களா? அப்பொழுதுதான் நபித்துவம் முதலாவது, அதுவரைக்கும் நபி இல்லை. அன்றுதான் முதல் நாள், நபித்துவம் கிடைத்த நாள். அதுவரைக்கும் நபி இல்லை. எப்படி மனைவி பேசினார்கள்? நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு வியாபாரம் இல்லையா, அல்லாஹ் தருவான். இன்னைக்கு அல்லாஹ் அளந்த ரிஸ்க் இவ்வளவுதான். இன்னைக்கு உங்களுக்கு ஹயர் பண இல்லையா, அல்லாஹ் அளந்தது இவ்வளவுதான். இன்னைக்கு தொழில இவ்வளவுதான் சம்பாதிச்சீங்களா, அல்லாஹ் அளந்தது இவ்வளவுதான். இந்த மாசம் நீங்க எனக்கு இவ்வளவு அனுப்பினீங்களா, அல்ஹம்துலில்லா இவ்வளவாவது அனுப்பினீங்களே, அல்லாஹ் அளந்தது இவ்வளவுதான் என்று பொருத்தத்தோடு பேசுகின்ற பெண் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஒப்பான பெண். அவர்களுடைய சகவாசத்தில் சொர்க்கம் செல்லலாம். அந்த மனைவி சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் உங்களை நஷ்டப்படுத்த மாட்டான். நீங்கள் யார் கனிமன்? எந்த கட்டத்திலும் கணவனுடைய நலவை பேசுபவர் தான் சாலிஹான மனைவி. எந்த கட்டத்திலும் கணவனை விட்டு கொடுக்காதவர். தன்னுடைய பெற்றோருக்கு முன்னாலும், தன்னுடைய சகோதரிகளுக்கு முன்னாலும், தன்னுடைய நண்பிகளுக்கு முன்னாலும் கணவனை விட்டு கொடுக்காத பெண் தான் சுவர்க்கத்தின் அடையாளம் உள்ள பெண். அதே போன்ற மனைவி விட்டுக் கொடுக்காத ஆண் தான் சுவர்க்கத்துக்கு உரித்தான பெண். அலியல்லாவுடைய வாழ்க்கை, அலியல்லான பாத்திமா அலியல்ல மனைவி, மாமி அலியல்லாவுடைய தாயும் ஒரே வீட்டில், மாமி மருமகள் ஒரே வீட்டில். இன்று இந்த பிரச்சனை தான் உலகத்திலே தலைவிரித்தாடுகின்ற பிரச்சனை. மாமி மருமகளை ஒரு புரத்தியாக பார்க்கிறார், மைனியை மைனி ஒரு வேறு ஒரு எதிர்கட்சியாக பார்க்கிறார், மச்சானை மச்சான் எதிர்கட்சி தலைவனாக பார்க்கிறார். இதுதான் பிரச்சனை. திருமணத்துக்கு முன்னால் மச்சான் மச்சான் மைனி மைனி என்று துடித்தவர்கள் திருமணம் முடித்து ஒரு கிழமையிலே கீரியும் பாம்புமாக மாறுவது என்ன காரணம்? ஏதோ துனியாவுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அது கிடைக்கவில்லை. உலகத்துடைய வருமானம் எதிர்பார்க்கப்பட்டது, கிடைக்கவில்லை. எனவே மாமி மாமி அல்ல அவள் விரோதி, மைனி மைனி அல்ல அவள் ஒரு துரோகி, இப்படி பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கவில்லை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவர்களுடைய மாமி. அலிகளிடம் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், வீட்டு வேலைகளை நாம் பங்கு வைத்துக் கொள்வோம், நான் என்னுடைய மாமிக்கு நான் ஊழியம் செய்ய தயார். மாமியிடம் எனக்கு வீட்டுக்குள் வேலை வாங்க முடியாது. பாருங்கள் நிகழ்வை. மாமியிடம் நான் வீட்டுக்குள் வேலை வாங்காமல் பிரித்துக் கொள்வோம், ஆலோசனை செய்து நான் வீட்டில் எல்லா பணிவிடைகளையும் நான் செய்கிறேன், வீட்டு பணிவிடைகளை நான் செய்கிறேன், வீட்டுக்கு வெளியில் இருக்கின்ற சில வேலைகளை, இந்த விறகு அந்த காலத்து விறகடுப்பு, விறகு சேகரிப்பது, தண்ணீர் எடுப்பது, இப்படியான சில சாதாரண வேலைகள், வீட்டுக்குள் தான் வேலை அதிகம், சமைக்க வேண்டும் செய்ய வேண்டும், இப்படியான வேலைகளை நான் செய்து கொள்கிறேன். வீட்டு வேலைகள் வெளி வேலைகளை அவர் பாத்திமா அலியல்லாஹு சொல்லவில்லை, அலியல்லாஹு சொல்லுங்க, அம்மா நீங்கள் வெளி வேலைகளை பார்த்தால் போதும், என்னுடைய மனைவி உங்களுடைய மருமகள் வீட்டு உங்களுக்குரிய பணிவிட எனக்குரிய பணிவிடையில செய்வதற்கு தயாராக இருக்கிறார் என்று கணவன் தன்னுடைய தாயையும் தன்னுடைய மனைவியையும் தாயும் பிள்ளையும் போன்று இணைத்து விடுவதுதான் கணவர். மாமி மருமகளை மகளாக பார்ப்பதுதான் உண்மையான ஈமானியத்தான பண்பு. அவளை ஒரு மருமகள் என்றால் என்ன, இன்னும் ஒரு மகள், மருமகள், இன்னும் மருமகள், மருமகன், இன்னும் மருமகன், அவருடைய வீட்டில் ஒரு மகனாக மருமகனாக வருகிறான். அப்படி பார்த்தால் நிம்மதியாக போகும். இப்படிப்பட்ட இந்த மகளை பெற்ற தாய் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. கனிமனுளே, உலகத்தில் தலை சிறந்த பெண்கள் நான்கு பேர். ஒன்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நமது உம்மத்திலே அவருடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அங்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஃபிரானுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த நான்கு பெண்களும் சிறந்த பெண்கள். கனிமன் தாய்மார்களை சவரிலே ஹதீஜா சொன்ன, நீங்கள் யார் தெரியுமா, நீங்கள் நல்லவர், கணவரை பார்த்து எப்பொழுதுமே நல்லவர் என்ற வார்த்தை மனப்பதிவு உங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். கணவனுடைய சில தவறு இருக்கும், சில என்ன தவறுகள், சில கணவனுடைய முறையற்ற பண்புகள் இருக்கும், அதை நீங்கள் மறைக்க வேண்டும், அல்லாவிடம் அழ வேண்டும், அல்லாவிடம் சொல்ல வேண்டும். நீங்கள் அதை குறையாக வெளியில் பேசுகின்ற பொழுது கண்ணியமானவர்களே, அது உங்களுடைய குடும்பத்தில் தான் பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் நல்ல மனிதர், நீங்கள் ஏழைகளை சேர்ந்து நடப்பவர், உறவினர்களை சேர்ந்து நடப்பவர். ஹதீஜா என்ன சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய இனபந்துக்களை சேர்ந்து நடப்பவர்கள். எனவே மனைவி கணவனை கணவனுடைய குடும்பத்திலிருந்து பிரிக்கவில்லை. கணவனை மனைவி கணவனுடைய குடும்ப தொடர்பை விட்டும் சதி செய்து ஏதோ திட்டந்திட்டு பிரிக்காத மனைவிதான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நீங்களுடைய உறவினர்களை சேர்ந்து நடப்பவர், நீங்கள் ஏழைகளை கஷ்டமானவர்களுக்கு உதவி செய்பவர், நீங்கள் பொது காரியங்களிலே பங்கெடுப்பவர், நீங்கள் சமூக சேவைகளிலே ஈடுபடுபவர், உங்களுக்கு கஷ்டமும் பதட்டமும் வராது, பயப்பட வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே அப்படியேப்படவேல் போத்துகிறார்கள். இப்படிப்பட்ட மனைவி நபித்துவத்தின் முதலாவது நாளே குடும்ப வாழ்க்கையை எல்லாம் படித்து தருகிறான். ஒரு மனைவி கணவனை எப்படி ஆறுதல் படுத்த வேண்டும் கண்ணியமானவர்களே, அதே போன்று அப்படியே பணிவிடை செய்கிறார்கள். 15 வருடம் மூத்த பெண்மணி தன்னுடைய இளைய கணவருக்கு எப்படி பணிவிடை செய்கிறார்கள் என்பதை மனைவிமார்கள் விளங்க வேண்டும். எனவே பணிவிடை செய்வது கண்ணியமானவர்களே நமக்கு அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துவதற்கு காரணமாக அமையும். அடுத்த விடயம், இருவருக்கும் இடையிலான அந்நியோன்னிய தொடர்பு. கணவனை கண்டு ஒரு மனைவி பயந்து நடுங்குகிறார் என்றால், அந்த நிலைமைக்கு நாம் வைத்திருக்கிறோம் என்றால், நாம் மனைவியுடைய உள்ளத்தில் இடம் பிடிக்கவில்லை. அல்லது வேறு வேறு தவறுகளில் ஈடுபட்டுக் கொண்டு கணவன் வருகின்ற பொழுது நல்லவர் போன்று நடிக்கிறோம் என்றால், நாமும் ஒரு வகையில் துரோகிகள். நல்ல பெண்ணுக்கு அடையாளம் என்ன? பார்த்தால் கண் குளிர்ச்சியாக இருப்பார். பார்த்தால் சர்ரத்ஹு, கணவன் பார்த்தாலே கணவனுக்கு ஒரு மகிழ்ச்சி, கணவன் பார்ப்பதே ஒரு சந்தோஷம். அது வெளித்தோற்றமும் தான், முக மலர்ச்சியும் தான், கட்டுப்பாடும் தான், ஒழுக்கமும் தான். கணவன் கட்டளையிட்டால் கட்டுப்படுவார். கணவன் கட்டளையிட்டால் குதர்க்கமாக பேச மாட்டார், விவாதம் புரிய மாட்டார், அவருடைய புத்தியை பாவித்து கணவனுக்கு விளக்கம் சொல்ல மாட்டார், வாய்க்கு வாய் பேச மாட்டார். கட்டளையிட்டால் கட்டுப்படுவார். அது கணவன் தன்னை விட அறிவில் குறைந்திருக்கலாம், பணத்தில் குறைந்திருக்கலாம், பட்டத்தில் குறைந்திருக்கலாம், தன்னை விட அழகில் குறைந்திருக்கலாம், கணவனை கணவன் என்ற காரணத்தினால் கட்டுப்படுவார். கணவனை பிஏ எம்ஏ கலாநிதி என்பதால் அல்ல, கணவன் டாக்டர் என்பதால் அல்ல, கணவன் ஒரு போலீஸ் என்பதால் அல்ல, கணவன் ஒரு நீதவான் என்பதால் அல்ல, கணவன் ஒரு லோயர் என்பதால் அல்ல, கணவன் கணவன் என்பதால் கட்டுப்படுவார். கணவனுடைய பட்டத்துக்கு பயந்து கட்டுப்படுபவர் கட்டுப்பாடு உண்மையான மனைவியா இருக்க முடியாது. கனிமனது கணவன் கொஞ்சம் உரத்தவர், அடித்து விடுவார் என்பதற்கு கட்டுப்படுபவரும் சாலையான பெண் அல்ல. கணவனை நான் மதிக்க வேண்டும் என்பதற்காக கட்டுப்படுவார். இப்படி கட்டுப்படுவது நல்ல நல்ல பெண் என்றார் நபி அவர்கள். அதே போன்று இல்லாத கட்டத்திலே கணவன் வெளிநாட்டில் இருக்கலாம், பணங்களை அனுப்பலாம், இங்கே வீணாக்க மாட்டார். கணவன் எதற்கு செலவழிக்க சொல்கிறாரோ அதற்குத்தான் செலவழிப்பார். கண்ட நின்றவர்களுக்கு கொடுக்க மாட்டார், வீண்வரியம் செய்ய மாட்டார், பாவகாரியங்களை செலவழிக்க மாட்டார், வட்டிக்கு கொடுக்க மாட்டார், வட்டிக்கு எடுக்க மாட்டார், கணவன் அனுப்புகின்ற பணத்திலே ஒரு பகுதியை வட்டிக்கு கொடுத்து சம்பாதிக்க மாட்டார் என்பதெல்லாம் நல்ல பெண்ணுடைய அடையாளம். சொத்திலும் உடலிலும், சொத்திலும் உடலிலும் துரோகம் செய்யாமல் இருப்பார் என்பது நல்ல பெண்ணுடைய அடையாளம். எனக்கு மனவர்களே, இந்த அளவு குடும்ப வாழ்க்கை ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கை என்பதை இஸ்லாம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போன்று கண்ணியமானவர்களே, அந்நியொன்னிய உறவில் ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுவது இன்று குறைந்து விட்டது. அதை தடுப்பதற்கு நமக்கு சாதனங்கள் கையில் வந்து விட்டன. குடும்பம், உம்மா ஒரு மூலையிலே ஆண்ட்ராய்டு போனோடு, ஸ்மார்ட் போனோடு, வாப்பா ஒரு மூலையிலே போனோடு, பிள்ளைகள் ஒரு மூலையிலே லேப்டாப்போடு, மகன் ஒரு மூலையிலே கம்ப்யூட்டரோடு, வீட்டில் இருக்கின்ற நேரங்கள் எல்லாம் போனிலும் லேப்டாப்பிலும் கம்ப்யூட்டரிலும் அல்லது குறைந்தபட்சம் ரிமோட்டை கையில் எடுத்து அந்த சாதனத்தை இயக்கிக் கொண்டு குடும்ப வாழ்க்கை நடத்தினால் கண்ணியமானவர்களே, அங்கு பார்க்கின்ற காட்சிகள் தான் நமது வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். அங்கு பார்க்கின்ற காட்சியில் கணவன் எப்படி நடக்கிறானா அப்படி நடக்க பார்ப்போம், பார்க்கின்ற காட்சியில் மனைவி எப்படி நடக்கிறாரா அப்படி வாழ பார்ப்போம், வாழ்க்கை உடையும். என இஸ்லாம் ஒழுக்கத்தையும் அந்நியொன்னியத்தையும் படித்தருகிறது. மனம் விட்டு பேச வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு தடவை நீண்ட ஒரு ஹதி ஒரு சம்பவத்தை ஒரு கதையை சொல்கிறார்கள். ஹதீஸ் உம்மி ஜரா என்று சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் இருக்கிறது. நீண்ட கதை, முன்னைய காலத்தில் நடந்த கதையா இருக்கலாம், அல்ல அந்த காலத்தில் ஒரு என்ன பிரபலியமான ஒரு கதை சொல்கிறார்கள். அதை நபி அவர்கள் ரசித்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் இடையே உரையாடுகிறார்கள். நீண்ட ஒரு குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட உரையாடல் அதை முடித்துவிட்டு, அந்த குடும்ப ஜோடிகளிலே சிறந்த கணவன் ஒருவர் இருக்கிறார், அவர் தான் உம்மு ஜராவுடைய கணவர். அந்த கணவரை சொல்கிறார், நான் உனக்கு ஆயிஷாவை உங்களுக்கு உம்மு ஜராவுடைய கணவன் போன்றவர் என்று அங்கே உதாரணம் சொல்கிறார்கள். அப்படி மனைவியுடைய பேச்சை அமர்ந்து கேட்பதற்கு நேரம் எடுத்தார்கள். இன்று ஓய்வு நேரங்களை கடற்கரைகளிலும் வெளிகளிலும் நண்பர்களோடு கடை தெருவுகளிலும் சந்தி பந்துகளிலும் ஆண்கள் கழித்துவிட்டு வீட்டுக்கு வருவதே 12 மணிக்கு மனைவி தூக்கம், மனைவி கட்டிலே உறக்கம், காலையில் எழும்பி செல்வது, வெளியிலே அப்படியே தொழிலுக்கு போவது, ஓய்வாகுவது, வருவது, இப்படித்தான் வாழ்க்கை போகும் என்றால் என்ன வாழ்க்கை இது? என்ன வாழ்க்கை? நாட்டில் இருந்து கொண்டு, ஊரில் இருந்து கொண்டு, வெளிநாட்டில் இருப்பவர் கொண்டு வாழ்கிறோம் சிலர். கனிமனை தொடர்பு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நபியவர்கள் ஏக காலத்திலே 9 மனைவிமாரோடு வாழ்ந்தார்கள். ஒரே காலத்திலே 9 மனைவிமாரோடு வாழ்ந்தார்கள். காலை மாலை எல்லா மனைவிமாருடைய வீட்டுக்கும் செல்வார்கள். காலை மாலை செல்வார்கள், என்ன தேவை இருக்கிறது செய்து கொடுப்பார்கள், எந்த வீட்டு தங்க வேண்டுமோ அந்த வீட்டு தங்குவார்கள். இப்படி நபியவர்கள் அந்நியோன்னியமாக நேரம் கொடுத்து நேரத்தை பகிர்ந்து வாழ்ந்தார்கள். இன்று நேரம் கொடுக்காதுதான் அன்பு குறைவதற்கு காரணம். வீட்டில் இருக்கின்ற ஓய்வையும் வெளியில் கழிக்க பார்க்கின்றார்கள் ஆண்கள், அன்பு உடைகிறது. இவர் என்னை கணக்கெடுப்பது கிடையாது என்ற உணர்வு பெண்களுக்கு ஏற்படுகிறது. வீட்டில் ஆண் இருக்கிறார், கணவன் இருக்கிறார், பெண் அங்கே காட்சிகளையும் சாதனங்களிலும் இருந்தாலும் பெண் என்னை கணக்கெடுப்பதில்லை என்று ஆணுடைய மனப்பதிவு என்னை வாழ்க்கை உடைகிறது. கனிமனே, முதலாவது இந்த சாதனங்களை முத்தலாக சொல்லிவிட்டு தான் திருமண வாழ்க்கையில் இணைய வேண்டும். யாருக்கெல்லாம் பேஸ்புக், மண்டை கடித்திருக்கிறதோ, விடிந்தாலும் உறங்கினாலும் விழித்தாலும் பல் துளக்க முன்னால் பேஸ்புக்கை திறக்கிறார்களோ, இவர்கள் தலாக் சொல்லிவிட்டுத்தான் திருமண வாழ்க்கையில் இணைய வேண்டும். இந்த சாதனங்கள் தான் முதல் கணவராகவும் முதல் மனைவியாகவும் என்று மாறியிருக்கிறது. சாதனம் இருந்தால் போதும், அதில் பல மனைவிமார்கள் அவர்களுக்கு இருக்கிறார்கள். மனைவியோடு அன்பில்லை, பேஸ்புக்கில் 1000 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். கணவனுக்கு மதிப்பில்லை, பேஸ்புக்கில் அன்னிய ஆண்கள் ஃப்ரெண்ட்ஸ். யார் அனுமதி தந்தது உங்களுக்கு? ஒரு குமார் இளம் யுவதியாக இருக்கலாம், திருமணம் முடித்த இளம் பெண்ணாக இருக்கலாம், பேஸ்புக்கிலே அந்நிய ஆண்களை ஃப்ரெண்ட்ஸாக சேர்த்து செக் பண்ணுவதற்கு உங்களுக்கு எந்த மார்க்கம் அனுமதித்தது? கணவன் பக்கத்தில் உறங்குகிறார், 1:30 மணிக்கு செக் பண்ணுகிறீர்கள். மனைவி பக்கத்தில் உறங்குகிறார், 2 மணிக்கு செக் பண்ணுகிறீர்கள். என்னென்ன வார்த்தைகளை அந்த நடுநிசையிலே பரிமாறுகிறீர்கள், என்னென்ன காட்சிகளை பரிமாறுகிறீர்கள், எத்தனை பொய்யான ஃபேக் அக்கவுண்டுகள், பொய்யான பேஸ்புக் அக்கவுண்டுகள், பொய்யான ப்ரொஃபைல் பிக்சர்கள். அல்லாஹ்வுக்கு தெரியும் யாருடைய அக்கவுண்ட், அல்லாஹ்வுக்கு தெரியும் ஒவ்வொரு எழுத்தும், அல்லாஹ்வுக்கு தெரியும் ஒவ்வொரு வார்த்தையும், அல்லாஹ்வுக்கு தெரியும் ஒவ்வொரு உணர்வும். இப்படி அந்நிய ஆண்களை மனதில் பதித்து சில விடயங்களை நான் கௌரவமாக சொல்கிறேன். கணவன் மனைவி ஒன்று சேருகின்ற பொழுது கூட மனதில் பதிந்தவர் அவருடைய எண்ணத்தில் வந்தால் அந்த உறவுக்கு என்ன பதில், அந்த உறவுக்கு என்ன பதில்? எனக்கு கண்ணி குடும்ப வாழ்க்கையுடைய நிம்மதி கெடுகிறதா? நாம் தான் காரணம். எத்தனை வாழ்க்கை உடைந்திருக்கிறது, எத்தனை வாழ்க்கை இந்த சாதனங்களால் உடைந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சாதனங்கள் மனிதன் கண்டுபிடித்தவைகள், இவைகளை நமது கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். இந்த சாதனங்கள் தான் நம்மை ஒரு ஒரு அடிக்கங்கால் இருப்பவரை 1000 கிலோமீட்டர் கங்கால் செலுத்துகிறது, 1000 கிலோமீட்டர் கங்கால் இருப்பவரை 1 இன்ச்சுக்கும் உள்ளால் கொண்டு வருகிறது. பக்கத்து ஒரு அடிக்கங்கால் இருக்கின்ற தாய் தந்தையை ஒதுக்குகிறது, கணவனை ஒதுக்குகிறது, பிள்ளைகளை ஒதுக்குகிறது, மனைவி ஒதுக்குகிறது. பக்கத்தில் இருக்கிறார், கட்டிலெல்லாம் வந்திருக்கிறார். அந்த மனைவி தான் டீ ஊத்தி கொண்டு வந்து தருகிறார், அந்த மனைவி தான் என்ன குளிர்பானம் தருகிறார், அந்த மனைவி தான் சாப்பாடு சமைக்கிறார், அந்த கணவன் தான் சம்பாதித்து தருகிறார், வியர்வை வடிய வந்திருக்கிறார், வியர்வை கொட்ட வந்திருக்கிறார், களைப்போடு வந்திருக்கிறார். அந்த கணவனுக்கு பணிவிடை செய்வோமா, கவனிப்போமா என்று இல்லாமல் சாதனங்களிலே நோண்டிக் கொண்டிருப்போம் என்றால், கண்ணியமான சகோதரிகளை தாய்மார்களே, பக்கத்தில் இருப்பவர்களை தூரமாக்குகிறது, தூரத்தில் இருப்பவர்களை பக்கத்தில் கொண்டு வருகிறது, ஹராமான முறையில் கொண்டு வருகிறது, ஹலாலான தொடர்புள்ளவரை தூரமாக்குகிறது. இதை நைத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். இந்த சாதனங்களுடைய என்ன பித்து பிடித்தவர்கள், ஒரு வகையை சொல்வதாக இருந்தால் பித்து பிடித்தவர்கள் இதை களைய வேண்டும், இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. இந்த பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் வைபரிலும் என்ன ட்விட்டரிலும் இன்ஸ்டாகிராமிலும் இருக்கின்ற நிம்மதி உங்களுடைய கணவன் மனைவியிலும் நிரந்தரம் நேரடியாக கிடைக்காது. எனவே இங்கு இருக்கின்ற இன்பத்தை முறியடித்து நேரடி வாழ்க்கையில இன்பம் காண வேண்டும். அந்த ஹதீஜாவின் நிகழ்வு முடிகிறது. கனிமானே, நபி அவர்கள் மனைவிமாரோடு நடந்த முறையில் ஆயிஷாவின் நிகழ்வை சொன்னேன். எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியை மதித்தார்கள், கவிதை படித்து வரவேற்பார்கள், கவிதை படித்து கணவனை வரவேற்பார்கள். சகோதரிகளே, தாய்மார்களே, இன்று உங்களில் பல திறமை உள்ளவர்கள் இருக்கலாம், பாடசாலையில் படிக்கின்ற காலத்தில் நல்ல பாடகிகள் இருக்கலாம், படிக்கின்ற பெண்களும் இருக்கலாம். ஹராமான பாடல்களை, இசை சார்ந்த பாடல்களை, என்ன சினிமா பாடல்களை தவிர்த்து உங்களுடைய குரல் வளங்களால் உங்களுடைய கணவனை புகழ்ந்து படிப்பதற்கு உங்களுக்கு தாராளம் அனுமதி இருக்கிறது. பாட்டு படிப்பது கூடாது என்பது அல்ல, இசையோடு படித்தால் கூடாது, இச்சையோடு படித்தால் கூடாது. சினிமா பாடல்களை அப்படியே வார்த்தையாக இங்கு மொழிந்தால் தான் குற்றமாக அமையும். அந்த பாடலை நல்ல கருத்தாக மாற்றி படிக்கின்ற பொழுது நமக்கு அது சினிமா பாடல் மெட்டில் படிக்க வேண்டும் என்பது அல்ல, அதையும் தவிர்ப்பது நல்லம். உங்களுடைய குரல் வளத்தை வைத்து கணவனை சந்தோஷப்படுத்தலாம். ஆயிஷா ரலியல்லாஹு படித்திருக்கிறார்கள் பாட்டு, என்ன பாட்டு, பல விஷயங்கள் வந்திருக்கின்ற புகழ்ந்து படித்திருக்கார்கள். ஒரு கவிதை படிப்பார்கள், என்ன பாடல் பாடுவார்கள். நபி அவர்கள் வருகின்ற பொழுது, உலகத்துக்கெல்லாம் ஒரு சூரியன் இருக்கிறது, அது மறையக்கூடிய சூரியன், எனக்கு ஒரு சூரியன் இருக்கிறது, என்னுடைய கணவன் சூரியன் போன்றவர். குரானில் அல்லாஹ் சூரியனுக்கு ஒப்படைக்கிற நபியை, மனைவியும் சொல்கிறார் என்னுடைய கணவன் சூரியன் போன்றவர். இந்த சூரியன் வந்தால் அந்த சூரியன் ஒளிமங்கிவிடும், இந்த சூரியன் எனக்கு ஒளிமயமானவர், ஒளி விளக்கு, என்னுடைய வாழ்க்கையின் ஒளி விளக்கு, என்னுடைய கணவர் என்று அந்த பாடலை பாடுவார்கள் என்றால், அந்த பரம்பரையிலே இருப்பவர்கள் தான் நாம். கணவனை மகிழ்விப்பது எப்படி? பழைய விடயங்களை விடுவோம், வைராக்கியங்களை களைவோம், நடந்த பிரச்சனைகளை மறப்போம். மறதி என்ற ஒன்று அல்ல தந்தது, இதற்குத்தான். குரானை ஓதாமல் மறப்பதற்கும், தொழுகையை மறப்பதற்கும், திக்ர் செய்ய மறப்பதற்கும், அல்லாவை மறப்பதற்கும் அல்ல மறதி. இப்படியான மக்கள் செய்கின்ற தவறுகளை மறப்பதற்கு, மனைவியுடைய தவறை கணவன் மறக்க வேண்டும், கணவனுடைய தவறை மனைவி மறக்க வேண்டும். இத்தான் இந்த மறதிக்கு இருக்கின்ற பெருமதி. கணவனே, எனவே இந்த குடும்ப வாழ்க்கையை சீராக்குவதற்கு உள்ளத்தில் தாராளமான ஒரு மனசு இருக்க வேண்டும். அன்பு இருக்க வேண்டும் சொல்லிவிட்டேன், மரியாதை இருக்க வேண்டும், விட்டுக் கொடுப்பு இருக்க வேண்டும் சொல்லிவிட்டேன். இப்பொழுது மனதை விரிவுபடுத்த வேண்டும். இவள் என்னுடைய மனைவி, கணவன்மார் விளங்க வேண்டும். கணவன்மார் மனைவியுடைய அந்தஸ்தை பேச்சால் விளங்க முடியாது. ஒரு நேர சாப்பாட்டை, ஒரு பகல் சாப்பாட்டை மனைவியை உட்கார வைத்து விட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் சமைத்து காட்டி பாருங்கள், உங்களுடைய மனைவியுடைய சிரமம் உங்களுக்கு ஒரு நாளை விளங்கும். நபியவர்கள் சமையலறை சென்றிருக்கிறார்கள். கேவலமா? நபியுடைய கௌரவமானவர்கள் நாம். நபியுடைய வியர்வை சஹாபாக்கள் குப்பியிலே அடைத்து அத்தராக பாவித்தார்கள். நபியவர்கள் உது செய்த நீர் கீழே விழாது, அதை முகத்திலே தேய்த்துக் கொள்வார்கள். ரத்தங்குத்தி எடுத்து புதைத்து விடுங்கள் என்று கொடுக்கிறார்கள். இரண்டு சஹாபாக்கள் நடந்திருக்கிற நிகழ்வு. அவர்கள் சிறிய குறுகிய நேரத்தில் வந்து விடுகிறார்கள். என்ன புதைத்து விட்டீர்களா? இல்லை, குடித்து விட்டேன். புதைக்க கொடுத்ததை ஏன் குடித்தீர்கள்? இல்லை, உங்களுடைய அன்பால் குடித்து விட்டேன். யார சூழல்லா, என்னுடைய இரத்தம் யாருடைய இரத்தத்தோடு கலந்ததோ அந்த இரத்தம் உள்ள உடம்பு நரகம் போகாது. இரத்தத்தை கூட குடித்தார்கள் சஹாபாக்கள். அந்த சூழல் நபி, அந்த நபி சமையலறை வரைக்கும் சென்று பணிவிடை செய்து பாருங்கள். உங்களுடைய கௌரவத்தை விடுங்கள், உங்களுடைய ஈகோவை விடுங்கள், உங்களுடைய செல்ஃபிஷை விடுங்கள், உங்களுடைய மமதையை விடுங்கள். செய்து பாருங்கள் மனைவிமாருக்கு பணிவிடையை. அவர்கள் உங்களை தலைக்கு மேலால் வைத்து நேசிப்பார்கள். அது தூய எண்ணத்தோடு செய்ய வேண்டும். அப்படி கணவன் பணிவிடை செய்ய வருகின்ற பொழுது பெண்களாகிய நாமும் தலைக்கு மேலே ஏறி குந்த முனைய கூடாது. அன்பை மரியாதை காக்க வேண்டும். நபியருடைய மனைவிமார்கள் காத்தார்கள். ஆய்ச்சியானவர்கள் வீட்டில் இருக்கின்ற பொழுது மாமிசம் வாங்கி வந்தார்கள், இறைச்சி வாங்கி வந்தார்கள். நபியவர்கள் வீட்டில் வந்து நம்மை போன்று கொடுத்து விட்டு, காக்கிலோவை ஆக்கு, அரவாசி ஆக்கு, அரவாசியை பொறி, காவாசியை வதக்கி எடு, அல்லது மரக்கறி ஆக்கு, சுப்பையும் காட்சி என்று சொல்லாமல் அப்படியே வாங்கி வந்த நபியவர்கள் என்னோடு சமையலறைக்கு வந்தார்கள். சமையலறையில் அவர்கள் இறைச்சியை பிடித்தார்கள், நான் வெட்டினேன், நான் பிடித்தேன், அவர்கள் வெட்டினார்கள், எனக்கு இறைச்சி வெட்டி தந்தார்கள் என்று சொல்வது நமது வழிகாட்டி, நமது முன்மாதிரியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இன்று நாம் கேவலமாக பார்க்கிறோம். நம்ம சமையலறைக்கு என்ன பெயிண்ட் என்று கலர் கூட தெரியாத கணவன்மார்கள் இல்லாமல் இல்லை. கணவன்மார்களே, எனவே பணிவிடை விட்டுக் கொடுப்பு இந்த தாராள தன்மை அன்பை கூட்டுமே தவிர குறைக்காது, அன்பை கூட்டும். அதே போன்று மனைவிமாரும் நபியவர்களை எப்படி நேசித்தார்கள், எப்படி கவனித்தார்கள் நிகழ்வுகளை சொல்லிவிட்டேன். அடுத்ததாக சுவாரஸ்யமாக ஒருவருக்கு ஒருவர் ஜோக் பண்ணி கொண்டு சிரித்து பேசி எத்தனை மாசம் ஒவ்வொரு சிந்திப்போம். சிரித்து உள்ளம் குளிர, உடம்பு குளுங்க, என்ன சத்தத்தை குறைத்து, வெடிச்சிருப்பை குறைத்து சிரித்து மகிழ்ந்தத்தனை வருடம். சிலர்கள் புதுமாப்பிள்ளையா இருக்கின்ற ஒரு மாதம் தான் சிரிப்பும் பேச்சும், ஒரு மாதம் தான் கணவன் மனைவி, ஒரு வாரம் தான் கணவன் மனைவி. இது வாழ்க்கை அல்ல, இது நடிப்பு. கனிமணலே, நபியவர்கள் எப்படி ஜோக் பண்ணி இருக்கிறார்கள்? இரண்டு மனைவிமார்கள் இப்படி இருக்கிறார்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது, நபியவர்கள் ஒரு மனைவியோடு பேசிக்கொண்டிருக்கிற பொழுது, பெரும்பாலும் சவுதாலியர் நினைக்கிறேன், இன்னும் ஒரு மனைவி ஹப்சாலியான ஆயிஷாலியான ஒரு இனிப்பு பதார்த்தம் செய்து கொண்டு வருகிறார்கள். ஒரு ஐசிங் கேக் போன்ற என்ன ஒரு கேக் வகையான ஒரு இனிப்பு பதார்த்தம் யாருடைய மனைவியுடைய இன்னொரு மனைவியுடைய முறை வண்ணத்திலே கொண்டு வருகிறார். இன்னொரு வேறொரு மனைவி கொண்டு வந்தவர்கள் முன்னால் வைத்தார்கள். அந்த மனைவி கொஞ்சம் ரோசப்படுகிறார், என்னுடைய டேட்டிலே, என்னுடைய நாளிலே இந்த மனைவி ஏன் உணவு கொண்டு வர வேண்டும், ஸ்வீட் கொண்டு வர வேண்டும் என்று கொஞ்சம் ரோசம். அந்த மனைவி கொண்டு வந்த மனைவி சொல்கிறார், நீங்கள் சாப்பிடுங்கள், நீங்களும் சாப்பிடுங்கள், இல்லை நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிடுங்கள். நபியோ சொன்னார்கள், சாப்பிடுங்களே, அவர் சொல்கிறார் தானே என்றவுடன் சாப்பிடாத பொழுது கொண்டு வந்த மனைவி அந்த மேலால் இருக்கின்ற அந்த இனிப்பு பதார்த்தத்தில் இருக்கின்ற அந்த கிரீம் போன்ற ஒன்றை எடுத்து அப்படியே முகத்திலே, அந்த மனைவியுடைய முகத்திலே, தன்னுடைய சக்கரத்தியுடைய முகத்திலே தேய்த்து விடுகிறார்கள். சாப்பிடாவிட்டால் முகத்தில் பூசுவேன் என்று தேய்த்து விட்ட பொழுது, அந்த மனைவி பதிலுக்கு நானும் உங்களுக்கு பூசுவேன் என்று எடுக்கின்ற பொழுது இந்த மனைவி ஓடி ஒளிய பார்க்கிறார். நபியவர்கள் அந்த மனைவியை பிடித்து இந்தாருங்கள் நல்லா பூசுங்கள் என்று கொடுத்தார்கள். இப்ப நாம் என்ன சொல்லுவோம்? ஷீ ஷீ, அநியாயம், சைத்தான் வேலை செய்கிறீர்கள். அல்லாவுடைய ரிஸ்க்கு வீசவில்லை, கொட்டவில்லை, அந்த கிரீமை பூசி விளையாடினார்கள். அது முகம் பூராக அல்ல, இந்த வாயுடைய பகுதியில். அந்த அளவு மனைவிமாரோடு கொஞ்சம் விளையாடி இருக்கிறார்கள். சிரித்து பேச எத்தனை நாள், அந்யோன்யமாக இருந்து கண்குளில பேசி எத்தனை நாள், வீட்டில் இருக்கின்ற பொழுது என்ன வீடியோ காலை போட்டு வெளிநாடு இருக்கின்ற நண்பர்களோடு பேச தயார், சிரித்துக் கொண்டு நண்பர்களோடு செக் பண்ண தயார், நண்பிகளோடு செக் பண்ண தயார், பெண்கள் அல்லது தாத்தாவோடு தங்கச்சியோடு செக் பண்ண தயார்,
கூட இருக்கின்ற கணவனோடு மனைவியோடு ஒன்றரை கலந்து சிரித்து ஜோக் அடித்து பேச நேரம் இல்லை. நேரம் இல்லை என்றால் என்ன மனசிலிடம் இல்லை, அப்படி வெறுத்து விட்டோம். வருகிறார் போகிறார், ஏதோ ஆபீஸுக்கு வந்து விட்டு போவது போன்று. கண்ணியமான தாய்மார்களே, இந்த பண்பை மாற்ற வேண்டும். இன்று திருமணம் முடித்தது போன்று வாழ வேண்டும். வாழ்க்கை குறிப்பிட்ட காலம் அல்ல, மௌத்து வரைக்கும். காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் மௌத்தாவது சிறப்பு தான், மதீனாவிலே மௌத்தாவது சிறப்பு தான், கண்ணியமான மஸ்ஜிதிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே மௌத்தாவது சிறப்பு. நபியவர்கள் எங்கு மௌத்தாயினார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு மூன்று விடயம் எனக்கு பெருமை, மூன்று விடயத்தை கொண்டு நான் ஆறுதல் அடைகிறேன், சந்தோஷம். நபியுடைய கடைசி காலம் என்னுடைய வீட்டில் மனைமார் விட்டுக் கொடுத்தார்கள், ஆயிஷாவுடைய வீட்டுக்கு பரவாயில்லை. என்னுடைய வீட்டில் கடைசி நேரம், மௌத்து வரைக்கும் வாழ்க்கை, மௌத்து வரைக்கும் கணவன் மனைவி என்பதற்கு சொல்கிறேன். சொன்னார்கள், எப்படி தெரியுமா மௌத்து நபியுடைய? என்னுடைய நெஞ்சில் சாய்ந்து கொண்டு மனைவி நபியவர்கள் சொல்லேயுமே சக்கராத் ஹாலில் என்னை அவசரமாக காபத்துல்லாவு கொண்டு போங்கள், அதிர்லசோதை மோந்து கொண்டு முத்தமிட்டுக் கொண்டு மௌத்தாக போகிறேன், என்னை அவசரமாக மக்காவுக்கு கொண்டு போங்கள், காபத்துல்லாவுக்கு உள்ளே மௌத்தாக போகிறேன். சொல்ல முடியும், எவ்வளவு பாக்கியம். மனைவியுடைய நெஞ்சில் சாய்ந்து கொண்டும் எங்கும் கொண்டு செல்ல வேண்டாம், நெஞ்சில் சாய்ந்து கொண்டும். கடைசியா மச்சான் வருகிறார் மிஸ்வாக்கோடு, நபியவர்கள் பார்க்கிறார்கள், மிஸ்வாக்கு பேச முடியாது, சைக்கிளை செய்ய முடியாது, கண் இப்படி பார்வை செல்கிறது. மிஸ்வாக்கை சகோதரருடைய மிஸ்வாக்கை ஆயிஷாவில் நடக்கிறார்கள், தன்னுடைய எச்சியிலே நினைத்து எச்சி ஊற அந்த மிஸ்வாக்கை எடுத்து அப்படியே வாய் தீர்த்தி விடுகிறார்கள், தீர்த்தி விடுகிறார்கள். அந்த எச்சை நபியவர்கள் உறிந்த அப்படியே மிஸ்வாக் செய்யப்படுகிறது. அந்த என்னுடைய உமிழ் நீர் தான் நபியவர்களுடைய வயிற்றுக்குள் சென்ற கடைசி உணவு பானம். அடுத்த பெருமை, என்னுடைய வீட்டில் என்னுடைய மடியில் சாய்ந்து கொண்டும் நெஞ்சில் சாய்ந்து கொண்டும் மௌத்தாயினார்கள் என்ற மூன்று விடயங்களை கொண்டு பெருமை அடித்த அந்த ஆயிஷா என்ன காரணம்? மௌத்து வரைக்கும் வாழ்க்கை. வாழ்க்கை மாத கணக்கல்ல, வருட கணக்கல்ல. கேட்பதை தந்தால் சிரிப்பு, தராவிட்டால் கோபம். அல்லது நான் என்னுடைய ஆசையை நிறைவேற்றினால் தான் கணவன், இல்லாவிட்டால் அவர் ஒரு புரட்சி என்று ஒரு ஒதுக்குவதல்ல வாழ்க்கை. என்ன நடந்தால் என்னுடைய கணவன் சம்பாதிக்க போனாலும் மார்க்க அமைப்பினை சம்பாதிக்க சொல்ல வேண்டும். உம்முத்தரதனையில்லாவண்ணா யார் தெரியுமா, இரவு சாப்பாட்டிலே விருந்தாளிக்கு குழந்தைகளுடைய உணவை கொடுத்தார்கள், லாம்பை நூத்து விட்டு அந்த குடும்பம். அந்த பெண் உம்முத்தரதனையில்லாவண்ணா கணவனை பஜாருக்கு அனுப்புகின்ற பொழுது வெளிநாடு அனுப்பலாம், தொழிலுக்கு அனுப்பலாம், கணவன்மார்களை பெண்களை சொல்லவில்லை நான், கணவன்மார்கள் செல்கின்ற பொழுது வீடு கட்ட வேண்டும், சீதனம் கொடுக்க வேண்டும், நகை போட வேண்டும் என்ற அந்த இலக்கை விடுத்து மார்க்கத்துக்கு சேவை செய்ய வேண்டும். உம்மு தெரிஞ்சாலே கணவனை பார்த்து நீங்கள் ஏன் அதிகமாக சம்பாதிப்பது கிடையாது கேட்டார்கள். ஏன் அதிகமாக சம்பாதிப்பது கிடையாது, கொஞ்சம் கிடைத்தால் போதும் என்று சம்பாதிக்கிறீர்கள். நீங்களும் நாம் என்ன சொல்வோம், மன்னிக்க வேண்டும், இந்த திரைக்கங்கால் இருக்கின்ற சகோதரிகள் எல்லாம் நல்லவர்கள் என்று நான் நல்லெண்ணம் வைத்து சொல்வேன். இப்படி செல்கின்ற பெண்கள் இருக்கிறார்கள், எனக்கு நகை இல்லை, கல்யாணத்துக்கு போறதுக்கு வெட்கம், எல்லாரும் கழுத்து வரைக்கும் நகை போட்டு வருகிறார்கள், 50 பவுன் 100 பவுன் 150 பவுன் நகை போதாது, காலி சலங்கை, காதில் 2 கம்மல் 2 மின்னி, கழுத்தில் போட்ட நெக்லஸே 1/4 கிலோ என்றெல்லாம் சொல்லுவோம். எனக்கு நகை வேண்டும், வீட்டை பாருங்கள் எப்படி கட்டியிருக்கிறார்கள், எதிர் வீட்டு நாம் அதை விட பெரிதாக கட்ட வேண்டும், பாருங்கள் வாகனத்தை நீங்கள் அந்த வாகனம் வாங்க வேண்டும், பாருங்கள் அவர்களுக்கு இத்தனை ஏக்கர் வயல் நீங்கள் இத்தனை ஏக்கர் வயல் வாங்க வேண்டும், பாருங்கள் அவருடைய மகளுக்கு இத்தனை சகன் கல்யாணம் நாம் இத்தனை சகனிலே கல்யாணம் எடுக்க வேண்டும், அவர்கள் இப்படி சீதனம் கொடுத்தார்கள் நாம் இப்படி சீதனம் கொடுக்க வேண்டும் என்று சீதனத்துக்கு போட்டி போடுவது அல்ல. மகர் கொடுக்க போட்டி போட்டால் பரவாயில்லை, நல்ல விடயம். ஆண்கள் கொடுக்கின்ற மகருக்கு ஒருவர் சம்பாதிக்க செல்கிறார், சிறந்த விடயம். நபியர்கள் சொன்னார்கள், இரும்பு மோதிரத்தையாவது தேடி விட்டு வா, யாரிடம் கையேந்தாதே, இரும்பு மோதிரமும் இல்லை யாரும் சொல்லலாம், ஏழை, அப்பொழுதுதான் குரான் பாடமா, குரானை படித்துக் கொடு. மாப்பிள்ளைதான் மகர் கொடுக்க வேண்டும் இரும்பு துண்டையாவது என்றுதான் வழிகாட்டப்பட்டிருக்கிறது, தவிர பெண்ணிடத்திலே சுரண்டி எடு என்பதை சொல்லவில்லை. நான் முதலாவது நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன், நான் இந்த ஊரை சேர்ந்தவன் அல்ல, நான் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவன் அல்ல, ஆனால் என்னுடைய உறவுகள் இந்த ஊரில் இருக்கிறார்கள். நான் மார்க்கத்தை பேசுகிறேன், யாரையும் தாக்கவில்லை, யாருக்கு நான் குத்தி காட்டவில்லை, நான் சமூக பிரச்சனையை சுதந்திரமாக பேசுகிறேன் என்பதை பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, இப்படி நான் சொல்கின்ற நிகழ்வை நீங்கள் பாடமாக இருங்கள். சொல்வார்கள் கணவரிடம், நீங்களும் மற்றவர்கள் போன்று ஏழைகளுடைய பசியை போக்க வேண்டும், நீங்களும் மற்றவர்கள் போன்று விருந்து கொடுக்க வேண்டும், நீங்களும் மற்றவர்கள் போன்று அனாதை விதவைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், நீங்களும் மற்றவர்கள் போன்று மக்களுக்கு உதவ வேண்டும், கூட சம்பாதியுங்கள். அவர்களுடைய வாழ்க்கை என்ன? குடும்ப வாழ்க்கை என்ன? தனக்கே இரவு சாப்பாடு இல்லை, பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இரவு சாப்பாடு. அதே கூட நாம்பை நூத்து விட்டு விருந்தாளிக்கு கொடுத்த குடும்பம். இப்படித்தான் கணவன்மார்களை ஊக்குவிக்க வேண்டும் சகோதரி தாய்மார்களே. அடுத்ததாக நான் இப்பொழுது பிரதானமான விடயத்தில் கால் வைக்கிறேன். இறுதி சில நிமிடங்கள் எனக்கு வழங்கப்பட்ட நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் ஒரு நிமிடம் பேசாமல் முடித்து விடுவேன். சகோதரி தாய்மார்களே, சகோதரர்களே, நான் இந்த விடயத்தை பணிவாக மேற்கொள்கிறேன், முன்வைக்கிறேன். தாழ்வாக மிக மிக உங்களிடத்தில் அன்பாக உங்களுடைய கௌரவத்தை பேணி நான் வேண்டிக் கொள்கிறேன், வைராக்கியம் எடுங்கள், ஒருவராவது இதை நிறைவேற்றுவேன். இன்று சமூக துவேஷங்களை பற்றி பேசுகிறோம். இஸ்லாத்துக்கு துவேஷம், முஸ்லீம்களுக்கு துவேஷம், கண்ணியமனை முஸ்லீம்களுக்கு சிரமம், முஸ்லீம்களுக்கு எதிராக போர், முஸ்லீம்களுக்கு எதிராக யுத்தம், முஸ்லீம்களுக்கு எதிராக தாக்குதல். உடம்பை தாக்குவதை விட உள்ளத்தை தாக்குவது கடும் காயம் ஏற்படுத்தும். கல்முல் லிசான் அங்கா மின் கல்மிஸ்தினான், அரபு பழமொழி. கல்முல் லிசான் அங்கா மின் கல்மிஸ்தினான். நாவால் ஏற்படுகின்ற வடு, நாவால் ஏற்பட்டு ஒருவருடைய உள்ள முடைகின்ற வடு அலை செயல், ஆயுதத்தால் வாளால் ஏற்படுகின்ற வடுவை விட பயங்கரமானது, காரமானது. இன்று நான் இந்த பிரதேசத்தை மாத்திரம் குறிப்பிட்டு பேசவில்லை, சில மேற்கத்திய பிரதேசங்களிலும் என்றால் சில வேறு மாகாணங்களிலும் இந்த சீதனம் கௌரவமாக தலை விரித்தாடுகிறது. இங்கு சீதனம் என்ற பெயரில் உரிமையோடு கேட்கிறோம், விவாதத்தோடு கேட்கிறோம், இல்லாவிட்டால் போர் தொடுப்போம் என்ற பாணியில் கேட்கிறோம், இல்லாவிட்டால் திருமணமே நடக்காது என்ற பாணியில் கேட்கிறோம், நாளை திருமணம் இன்று இவ்வளவு தர வேண்டும் என்று கேட்கிறோம். கண்ணியமானவர்களே, ஆனால் சில வேறு மாகாணங்களிலும் கௌரவமாக நடக்கிறது, வீதாசாரம் குறைவாக இருக்கலாம். கண்ணியமான சகோதரி தாய்மார்களே, குடும்ப நிம்மதியை இழப்பதற்கு சீதனமும் ஒரு காரணம். கணவன் வருகின்ற பொழுது மனைவி பணிவிடை செய்வார், மனசில் இருக்கும் என்னென்றிருந்தாலும் என்ற வாப்பாட முழு சொத்தையும் எழுதி எடுத்து வந்தானே, என்ற வாப்பாட வயலை பறிச்ச வந்தானே, என்ன வாப்பா உமா பிச்சைக்காரிகள் ஆக்கி என்னோட இணைஞ்ச வந்தானே என்றது உணர்வில் இருக்கும். நான் சிலவடிகள் தெளிவாக சொல்வேன், அது என்னுடைய பொலிசி, என்னுடைய பாணி. உங்களை கசப்பாக இருந்தால் நான் ஆரம்பத்தில் சொல்லிவிட்டேன், நான் மார்க்கத்துக்கு வெளியே பேசினால் திருத்துங்கள், இதே மஸ்ஜிதிலே நான் ஸ்பீக்கரை போட்டு அதை திருத்தி பேசுகிறேன், என்னுடைய பேச்சு மார்க்கத்துக்கு வெளியே. ஆனால் நான் பேசுகின்றபடியே உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம், நாங்கள் இதை மாற்ற மாட்டோம் என்ற வைராக்கியத்தோடு கூட நீங்கள் கேட்கலாம். ஏன், என்னுடைய கணவர் எடுத்துத்தானே முடித்தார், என்னுடைய மகனுக்கும் எடுக்கத்தான் வேண்டும் என்று பெண்கள் இடம் பிடிக்கலாம், அல்லது என்னுடைய மகளை கொடுக்கின்ற பொழுது சீதனம் கொடுத்துத்தானே நான் கொடுத்தேன், நான் என்னுடைய வீட்டுக்கு ஒரு மருமகளை எடுக்கின்ற பொழுதும் சீதனம் எடுத்துத்தான் எடுப்பேன் என்ற வைராக்கியத்தில் ஆண்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் திருந்து திருந்தால் உங்களுடைய விருப்பம். ஆனால் இன்று மனதை உடைத்து வாழ்கிறோம், மனதை துண்டு துண்டாக தகர்த்து வாழ்கிறோம், மனதை நோகடித்து வாழ்கிறோம். முகம் சிரிக்கிறது, உள்ளம் அழுகிறது, உடம்புதான் அலங்கரிக்கப்படுகிறது, உள்ளம் இருட்டடைந்திருக்கிறது. சீதன கொடுமை எத்தனை உயிர்களை பறித்து விட்டது, எத்தனை பேர் நோயே இல்லாதவர்களை நோயில் போட்டு விட்டது, எத்தனை பேர் சிரித்துக் கொண்டிருந்தவர்களை கண்ணீர் வடிக்க வைத்து விட்டது, எத்தனையோ சொத்து செல்வத்துக்கு சொந்தமாக இருந்தவர்களை பிச்சை கேட்க வைத்து விட்டது, வட்டிக்கு இறக்கிவிட்டது, தகாத பாவங்களுக்கு இறக்கிவிட்டது. ஏன், வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு திருட்டு தொழிலில் ஈடுபடுத்தி விட்டது. நிகழ்வுகள் கேட்கிறோம். இலங்கையைச் சேர்ந்த, இந்த ஊரைச் சேர்ந்த மூன்று சகோதரர்கள், 25 வயது ஒருவர், 29 வயது ஒருவர், 30 வயது ஒருவர், சூப்பர் மார்க்கெட்டிலே 500,000 பருமதியான பொருளை திருடி மறியலில் இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் இங்கு தங்கச்சியை கட்டிக் கொடுப்பதற்கு சீதன வீடு கட்ட வெளியூர் சென்றவர்கள். இங்கு தங்கச்சியுடைய கணவராக வருபவருக்கு கார் வாங்குவதற்கு சம்பாதிக்க போனவர்கள், இங்கு தங்கச்சியை கொடுப்பதற்கு பைக் கொடுக்க வேண்டும் என்று பைக்குக்கு பணம் சம்பாதிக்க போனவர்கள், இங்கு வயல் கொடுக்க வேண்டும் என்று வயலுக்கு சம்பாதிக்க போனவர்கள் தான் தங்கச்சியை கரை சேர்க்காவிட்டால் நான் கிழவனாகுவேன் என்பதால் திருடியாவது கட்டி கொடுப்போம். அங்கு என்ன நடக்கும், இஸ்லாமிய நாடாக இருந்தால் கைவெட்டப்படும், வேறு கேசாக இருந்தால் தூக்கில் போடப்படும். எத்தனை பேரை தூக்கில் போடுகிறது இந்த சீதனம், எத்தனை பேரை கைவெட்ட வைத்து வைத்து விட்டது இந்த சீதனம், எத்தனை பேரை தற்கொலை செய்ய வைத்து விட்டது இந்த சீதனம், ஏன் திருந்தவில்லை நாம் இன்னும்? ஏன் ஆண்களை விற்கிறீர்கள்? ஏன் லோயரை விற்கிறீர்கள்? ஏன் டச்சை விற்கிறீர்கள்? தூய்மையான மனசுள்ள லோயர் என்னோடு கோபிக்க மாட்டார், தூய்மையான மனசுள்ள நீதிபதி என்னோடு கோபிக்க மாட்டார். கோபம் என்றால் வந்து உங்களுடைய கருத்தை என்னோடு முன்வையுங்கள், நான் பணிவாக முன்வைக்கிறேன் உங்களுக்கு. ஆசிரியர்களே, உங்களுடைய ஆசிரியர் தொழில் என்பது எப்படி கௌரவமான தொழில்! நானும் ஒரு மார்க்கத்துறையில் ஒரு ஆசிரியர், எனக்கு தெரியும் என்னுடைய மனசில் இருக்கின்ற என்னை பற்றிய கௌரவம். என் மூலம் ஏற்பட்டதல்ல, மாணவர்கள் மூலம் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட கௌரவமான ஆசிரியர் எப்படி தன்னை விற்க முடியும்? தனக்கு எப்படி விலையளிக்க முடியும்? நான் யாரையும் குத்திக்காடு பேசவில்லை. கண்ணியமான சகோதரிகளை, தாய்மார்களை, கொஞ்சம் மனசு கெடுப்போம், சுய கௌரவத்தை விளங்குவோம். அவர்கள் விரும்பி கொடுப்பது வேறு விடயம். அவர்கள் வசதி இருக்கிறது, 5 ஏக்கர் வயல் இருக்கிறது, 5 பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு ஏக்கர் எழுதிவிட்டார்கள், அது வேறு விடயம். நீங்கள் கேட்பது தவறு, நீங்கள் நிபந்தனை போடுவது தவறு, நீங்கள் இல்லாவிட்டால் திருமணம் நடக்காது என்பது தவறு. நான் ஆத்திரத்தோடு முன்வைக்கிறேன், கோபத்தோடு அல்ல, கவலையோடு. நான் கோபத்தோடு பேசவில்லை, நான் கவலையோடு பேசுகிறேன். ஒவ்வொரு பெண்களும் என்னுடைய சகோதரியை மதித்து பேசுகிறேன். என்னுடைய சகோதரிக்கு ஒருவர் சீதனை கேட்டு சண்டை பிடித்தால் என்னுடைய மனதில் என்ன வருத்தம் இருக்கும், அதோடு பேசுகிறேன். அப்படி பேசுகிறேன் நான். சகோதரிகளை, தாய்மாரே, திருந்துவோம். பெண்கள் மனசு வைத்தால் திருந்தலாம் எதையும். பெண்கள் மனசு வைத்தால் ஆண்களை பஞ்சு போன்று மாத்தலாம். இதே பெண்கள் மனசு வைத்தால் ஆண்களை இரும்பு போன்று மாத்தலாம். மயக்குவதல்ல, ஏதாவது செய்வினை செய்வதல்ல, பண்பால் விட்டுக் கொடுப்போம், விட்டுக் கொடுப்போம். உங்களுடைய கணவர் எடுத்ததால் உங்களுடைய மகனுக்கு எடுப்பேன் என்ற பிடிவாதத்தை விடுவோம். எங்க இருக்கிறது வழிகாட்டல்? அழியல் நபியவரிடம் ஒரு திருகம் கேட்டதுக்கு சான்று காட்டுங்கள். நேரடியாக சென்று வாழ்க்கை பிரச்சனை, வீட்டு வேலை செய்து செய்து கையிலே கொப்புளம், பாத்திமா மேலெல்லாம் காயம், தண்ணி தூக்கி தூக்கி வேலை செய்த உடம்பெல்லாம் வயிறோடு ஒட்டி, தோல் எலும்பும் ஒட்டி, சாப்பாடு இல்லை. நபியவர்கள் ஒருமுறை விருந்துக்கு போயிருக்கிறார்கள், நெருங்கிய நண்பர். விருந்து சாப்பிட முன்னர் நபியவர்கள் கவலையோடு வீட்டில் அனுமதி பெற்று ரொட்டியையும் கொஞ்சம் கறியையும் எடுத்து ஒரு பணி விளையாடுவதை கூப்பிட்டு, இதை என்னுடைய மகள் பாத்திமாவுக்கு கொண்டு போய் கொடுங்கள், பாத்திமா 3 நாளாக சாப்பிடாமல் பட்டினி இருக்கிறார். 3 நாள் பட்டினி இருந்த வீட்டு கணவன் சீதனம் கேட்டு சண்டை பிடித்தாரா? அடிமை கேட்டு சண்டை பிடித்தாரா? ஆடு கேட்டு சண்டை பிடித்தாரா? ஒட்டகம் கேட்டு சண்டை பிடித்தாரா? கேட்காமல் கேட்டால் நபியர்கள் கொடுக்காமல் இருப்பார்களா? கேட்பவரை விரட்டாத நபி உடுத்திருந்த ஆடையை கரட்டி விட்டு மேலாடையை கரட்டி கொடுத்து விட்டு வெறுமேனியோடு வீடு சென்ற நபி கொடுக்க மாட்டார்களா? கொடுப்பது கேட்பது முறை அல்ல. ஒரு முறை தாங்க முடியாமல் தனக்கல்ல, பாத்திமாவுடைய கஷ்டத்தை பார்த்து கணவர் சொன்னார், பாத்திமா உன்னோட வாப்பாட்ட போயிட்டு உன்னைய பார்த்த எனக்கு கவலையா இருக்குதுமா, என்னுடைய மனைவி வேலை செஞ்சு செஞ்சு உனக்கு சாப்பாடு முழுங்க எனக்கு என்னாலதான் முடியுமானது செய்யறேன், உன் உடம்பு வீக், உன் உடம்பு விலகினம், உனக்கு உதவிக்கு ஒரு அடிமை வாங்கிட்டு வா, உனக்கு உதவிக்கு ஒரு அடிமை வாங்கிட்டு வா, உனக்கு எனக்கு இல்லை உனக்கு 7 மணி போய் வாங்கிட்டு வா. போன அங்க மகள், மகளை எப்படி வளர்த்திருக்கிறாங்க? கொடுப்பதை கொண்டு பொருந்தி கொள்ளக்கூடிய மகளாக, இளம் பெண்களை திருப்தி கொள்ளக்கூடிய பெண்களாக. நான் ஆரம்பத்திலே பேசிய எல்லோரும் எல்லா வயது உள்ளவர்களுக்கும் பொருத்தமான விடயங்கள் தான் முன்வைத்தேன். இன்று முடிபடுத்தவர்களும் தேவைப்படுவதும், இளம் எதிர்காலத்திலே மனைவியாக செல்ல இருக்கின்றவர்களுக்கும் தேவைப்படுகின்ற விடயம். பாத்திமா போய்க்கே தூரத்தில் இருந்து பார்த்தார்கள், மக்கள் நெரிசல் கூட்டமா இருக்கார்கள், வெட்கத்தால் திரும்பி வந்து விட்டார்கள். மகள் கூட தன்னுடைய பெற்றோரிடம் கேட்க வெட்கப்பட்டார்கள் என்றால் மருமகன் எப்படி தன்னை பிடிக்க முடியும்? மகளே தன்னுடைய தந்தையிடம் கேட்பதற்கு வெட்கப்பட்டார்கள் என்றால் என்னுடைய ஈரக்குலையின் ஒரு துண்டு, என்னுடைய ஈரக்குலையின் ஒரு துண்டு பாத்திமா, பாத்திமாவை கோபப்படுத்தினால் என்னுடைய உள்ளம் நோகும். என்னுடைய உள்ளம் நொந்தால் கோபப்படுத்தி அவன் சொர்க்கம் போக மாட்டான். பாத்திமா கஷ்டப்படுவதை பார்க்கவில்லை நபி. சுவர்க்கந்தா வாழ்க்கை, சுவர்க்கந்தான் நிம்மதி, சுவர்க்கந்தான் பெருமூச்சு. என்னுடைய மகள் இங்க கொஞ்சம் சிரமப்படலாம் பரவாயில்லை, தந்தையிடம் கேட்டால் கொடுக்காமல் இருப்பார்களா? ஒருவருக்கு ஒரு ஒட்டக மந்தையை கொடுத்த நபி, ஒருவருக்கு ஒரு ஒட்டக மந்தையை கொடுத்த நபி. ஒருவர் பார்த்தா வியப்பாக, என்ன இவ்வளவு, உனக்கு வேணுமா, எடுத்துக்கொண்டு போ. அப்படி நபி தூரத்திலிருந்து வந்து விட்டார்கள். நபி அவர்கள் கண்டுகொண்டார்கள் வீட்டுக்கு வந்தார்கள். இரவு நேரம் தூங்கப் போகிறார்கள், மகளும் மருமகனும் படுக்கையிலே அனுமதி பெற்று உள்ளே சென்று அனுமர்ந்தார்கள். பிள்ளையுடைய ரூமுக்குள்ளும் பிள்ளையுடைய அறைகளுக்குள்ளும் நாம் சீஐடி போன்று பாய முடியாது, அனுமதி பெற்று தான் செல்ல வேண்டும், சலாம் சொல்லித்தான் செல்ல வேண்டும். சண்டைத்தனத்திலே போய் கூற முடியாது, சலாமோடு அனுமதியோடு உள்ளே போய் உட்கார்ந்து, மகள் என்ன விடையே வந்தீர்கள்? இல்ல பாப்பா, என்னுடைய உடம்பை பாருங்க, கையை பாருங்க, தோலை பாருங்க, வயிறை பாருங்க, உடம்பை பாருங்க, நான் ஒரு அடிமையை உதவிக்கு கேட்க வந்தேன், ஆனா உங்கள்ட்ட கிரௌடா இருந்துச்சு, கூட்டம் நெரிசலா இருந்துச்சு, நான் வந்துட்டேன் தந்தையே, அப்பொழுது நபி அவர்கள் பத்து அடிமை கொடுத்திருக்கலாம், கஷ்டப்படுத்தினார் என்று சொல்ல வரவில்லை, சொர்க்க வாழ்க்கையை தயாரித்தார்கள். அப்பொழுது திக்ரை படித்துக் கொடுத்தார்கள், சுபஹானல்லாஹ் 33 நாள், அந்த 33 அல்லாஹ்வுக்கு 34 இதை செய்யுங்கள் மகளை, உடம்பு களைப்பு அப்படியே நீங்கிவிடும் என்ற கருத்தில் கொடுத்தார்கள். களைப்புள்ளவர்கள் இரவில் தூங்குகின்ற பொழுது இந்த திக்ரை செய்துவிட்டு படுத்தால் உடம்பில் களைப்பு போகும், அன்றைய நாள் களைப்பு போகும் என்பது அந்த ஹதீஸுடைய விளக்கம். கனிமனு மகளே தந்தையிடம் கேட்டு சண்டை பிடிக்காத காலத்திலே மருமகன் எப்படி சண்டை பிடிக்கலாம்? அதுவும் திருமணத்துக்கு முன்னால், மருமகனே ஆகவில்லை, மருமகனே ஆகவில்லை. அடையாளம் போடுவது கணவன் மனைவி அல்ல, நீங்கள் நெக்லஸ் கொடுப்பதும் நீங்கள் போன் வாங்கி கொடுப்பதும் இந்த அடையாளத்துக்கெல்லாம் முந்தி போன் வந்து விடுகிறது. திருமண பேச்சுவார்த்தை முடிந்தால் போனை கொடுத்து விடுகிறார்கள். இன்னும் அவர்கள் என்ன, அவர்கள் அதுவரைக்கும் அந்நிய அந்நிய ஜோடிகள் தான். திருமணம் அக்கதி நடக்காவிட்டால் எழுத்து மூலம் வேறு விடயம், சாட்சி வைத்து அக்கதி நடக்காவிட்டால் அந்நிய பெண்களும் ஆண்களும் வெளிநாட்டில் இருந்து பேச முடியாது, பார்க்க முடியாது, செக் பண்ண முடியாது, சுற்ற முடியாது. அவர்கள் பேசி பேசி உடைந்த எத்தனை திருமணங்கள், அதுக்கு பிறகு போனைத்தா என்று கேட்ட எத்தனை குடும்பங்கள் எனக்கு தெரியும். உங்களுக்கு அந்த போனை தாருங்கள் என்று கேட்டு பிடித்த குடும்பங்களும் நமக்கு முன்னால் இருக்கின்ற சான்றோடு ஊர் பேரோடு என்னிடம் இருக்கிறது சொல்ல மாட்டேன். எனக்கு அனிமனை இந்த சீதன கொடுமையை நிறுத்துவோம், மனசு வைப்போம். அல்ல அளந்த ரிஸ்கை தான் எடுக்கிறோம். இறுதி 5 நிமிடத்தில் நான் முடிக்கப் போகிறேன். அல்ல அளந்த ரிஸ்கை தான் நாம் எடுக்கிறோம். அளந்த ரிஸ்கு ஹலாலும் அல்ல அளந்தே தான், அறாமும் அல்ல அளந்தே தான். ஆனா நம்முடைய முறை தவறு, நாம் எடுக்கின்ற முறை தவறு. லா யஅல்லு மாலும் ரை முஸ்லிம் இல்லா அன் தீபி நஃப்ஸி மின், ஒரு முஸ்லிமுடைய பணம் இன்னும் ஒருவருக்கு, ஒரு சகோதரருடைய பணம் மாலு அகைன்னு வந்திருக்கிறது, ஒரு சகோதரருடைய பணம் என்றால் என்ன, இஸ்லாமிய சகோதரருடைய பணம் இன்னும் ஒருவருக்கு மன திருப்தி இல்லாமல் ஹலால் இல்லை. சீதனம் கொடுப்பவர்கள் மன திருப்தியோடு தான் கொடுக்கிறார்கள் என்பது யாரால் சொல்ல முடியும்? மனம் நோகாமல் தான் கொடுக்கிறார்கள் என்று ஒரு மாமா என்னிடம் வந்து சொன்னால் நான் சொல்வேன். இருமனதோடு தான் கொடுக்கிறார்கள். மகளுக்கு கொடுக்கின்ற பங்கு வேறு, சீதனத்தை கேட்டு பிடித்து சண்டை பிடித்து கொடுக்கின்ற மாமனார் அல்லது மாமி அல்லது மச்சான் மனது விருப்பத்தோடு தரவில்லை. எனவே அந்த அந்த பணமே சுத்தத்தில் குறைவுள்ளது, மன திருப்தி இல்லாதது. அந்த பணத்தில் வளர்கின்ற குழந்தை, அந்த பணத்தில் பெற்றெடுக்கின்ற அந்த பிள்ளை, அந்த பணத்தில் சாப்பிடுகின்ற சாப்பாடு, அந்த பணத்தில் வாங்குகின்ற கடை, அந்த பணத்தில் ஓட்டுகின்ற வாகனம், அந்த பணத்தில் செய்கின்ற விவசாயத்துடைய நெல்லும் அரிசியும் எப்படி சுத்தமாக உள்ளே போகும்? இதுதான் குடும்ப பிரச்சனை, இதுதான் சண்டை, இதுதான் பிரச்சனை, இதுதான் கேவலம், இதுதான் கடைசிக்கு தலாக். ஆனால் தலாக் கொடுத்து விடுகிறார்கள், திருமணம் உடைகிறது. சீதனம் எடுத்ததை கொடுக்கின்ற பழக்கம் கிடையாது. சிலர்கள் எடுப்பதற்கென்றே முடித்து தலா கொடுக்கிறார்கள். அப்படி நடக்கலாம், சம்பவம் கேள்விப்படுகிறோம், ஆச்சரியமான சம்பவங்கள் கேள்விப்படுகிறோம். வாழ்வது நோக்கம் அல்ல, அந்த சொத்தை சுரண்டி விட்டு சில காலங்கள் வாழ்ந்து விட்டு வெளிநாட்டுக்கு சென்று அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே வாழ்ந்து 10 வருடமாக நாட்டுக்கு வராமல் பெண்களை அப்படியே நடுக்கரையில் விடுகின்றவர்களும் இல்லாமல் இல்லை. கண்ணியமானவர்கள், எதை கெடுக்கிறோம்? எனவே இந்த தலைப்பை நான் இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். மனசு வையுங்கள், மகர் தான் சுன்னத். நபி அவர் காட்டிய கட்டாயமான பெண்ணை கொடுக்க வேண்டிய நபியுடைய வழிமுறை கொடுப்பது வாஜிப். கண்ணியமானவர்களே, எனவே இந்த பேசப்பட்ட விடயங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகளுக்கு பிரதான காரணம், நிம்மதி இன்மைக்கு பிரதான காரணம். இந்த விடயங்களை விட்டுக் கொடுத்தால் மனைவி பார்ப்பால் என்னுடைய சீதனத்தை விட்டுக் கொடுத்த வசதி உள்ளவர்கள் பிள்ளைகளை கொடுப்பது தவறல்ல. நபியவர்கள் கொடுத்தார்கள், தனக்கேண்டதை கொடுத்தார்கள், ஒரு தலையணை கொடுத்தார்கள், படுக்கை கொடுத்தார்கள், ஒரு கட்டில் ஒரு பெட் கொடுத்தார்கள், அதே போன்று மாவரைக்கின்ற ஒரு சிறுகை கொடுத்தார்கள், அதே போன்று ஒரு போர்வை கொடுத்தார்கள். இப்படி ஒரு 4-5-6 பொருட்களை நபியவர்களும் கொடுத்து தான் அனுப்பினார்கள். அழிதலும் கேட்கவில்லை, நபியவர்கள் மகளுக்கு செய்வதை செய்தார்கள். அப்படியே பெற்றோர்கள் மகளை கட்டி கொடுத்தால் எல்லாமே அவன்தான், கொமரு காலத்தில் போட்ட மாலையும் கலட்டி விட்டு அனுப்புவர்கள் இருக்கிறார்கள். அப்படி அல்ல, நீங்கள் கொடுக்கலாம், அது வேறு விடயம். அவர்கள் நிபந்தனை இடுவது, என்னுடைய மகனா கார் வேண்டும், என்னுடைய மகனா பைக் வேண்டும், என்னுடைய மகனா இந்த சந்தியிலே இந்த பஜாரிலே கடை வேண்டும் என்றெல்லாம் பேசுவோமா? இதற்கு நம்மிடம் மார்க்க தெளிவில் அனுமதி கிடையாது. இதுதான் உண்மை. நாம் எப்படியோ குறுக்கு புத்தியை பாவித்து விளக்கம் எடுத்தாலும் தூய்மையான பணம் அல்ல இது. உள்ளத்துடைய நிம்மதியை கெடுக்கும், நம்மை பற்றிய ஒரு கேவலமான உணர்வு மனைவிமாருடைய மனப்பதிவில் இருக்கும். பிள்ளைகளும் விளக்கம் வந்துவிட்டால் என்னுடைய தந்தை மனைவிக்கு விலைக்கு விற்கப்பட்டவர் என்ற ஒரு மனப்பாங்கு பிள்ளைகளிடமும் இருக்கும். எனவே திருந்துவோம். இஸ்லாத்துடைய புத்திமதிகள் பேசப்படுவது யாரையும் குத்தி காட்டுவதல்ல, கவலையோடு நான் முன்வைத்தேன், இந்த இந்த சமூக சீர்கேட்டை விடுவோம், இந்த மனசை உடைக்கின்ற இந்த கேவலமான பழக்கத்தை விடுவோம். யார் என்ன நினைத்தாலும் நான் என்னுடைய கருத்தை சொல்வது என்பது என்னுடைய கடமையும் பொறுப்பும் என்னுடைய போங்கும் என்பதை நான் முன்னால் சொல்லிவிட்டேன். தவறு இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள். யாராக இருந்தாலும் யாரும் நீங்கள் மாற்று கருத்துக்களை முன்வைப்பதாக இருந்தால் கண்ணியமாக என்னிடம் சொன்னால் நான் மாற்றிக்கொள்வேன், தவறை ஏற்றுக்கொள்வேன். கண்ணியமானவர்களை, நான் சொன்னவற்றிலே என்னுடைய எண்ணப்படி மார்க்கத்துக்கு வெளியே நான் செல்லவில்லை. எனவே நான் ஆரம்பத்தில் சொன்ன விடயங்களை ஒரு 3 நிமிடத்திலே ஒரு என்ன சுருக்கமாக முன்வைத்து முடிக்கிறேன். ஆரம்பத்தில் பெண்களுடைய மரியாதையை பற்றி பேசினேன், பெண்கள் இஸ்லாத்தில் எப்படி முக்கியமானவர் என்பதை பற்றி பேசினேன், அதற்குரிய குர்ஆன் வசனங்களை முன்வைத்தேன், ஹதீஸ்களை முன்வைத்தேன், பெண்கள் என்ன கணவன்மார்கள் எதிர்பார்க்க என்பதை முன்வைத்தேன். எந்த மார்க்கம் இஸ்லாம் தான் மார்க்கம், ஏனைய மதங்களை விட இஸ்லாம் தான் பெண்களை மதித்தது என்று முன்வைத்தேன். அதே போன்று ஆண்களுடைய கௌரவத்தை முன்வைத்தேன், ஆண்களுக்கு பெண்கள் செய்ய வேண்டிய பணிவிடையை முன்வைத்தேன், பெண்களுக்கு ஆண்கள் செய்ய வேண்டிய பணிவிடையை முன்வைத்தேன், அந்நியோன்னிய உறவை முன்வைத்தேன், அதே போன்று அன்பை முன்வைத்தேன், பரிகாசங்கள் நகைச்சுவைகளை முன்வைத்தேன், ஒருவருக்கொரு அந்நியோன்னிய தொடர்பை முன்வைத்தேன், வீட்டிலிருந்து கொண்டும் நேரத்தை வெளியில் கழிக்காமல் வீட்டுக்குள் இருந்து வீட்டார்களோடு கழிக்க வேண்டும் என்று முன்வைத்தேன். அதே போன்று நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய வழிகளில் ஒன்றுதான், வீட்டு சூழலிலே சாதனங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று முன்வைத்தேன். அதே போன்று நிம்மதியை கெடுக்கின்ற வகைகளிலே சாதனங்களை முதன்மைப்படுத்தி கணவன் மனைவியை இரண்டாம் தரத்துக்கு கொண்டு போவதை முன்வைத்தேன். இறுதியாக இன்னும் சில விடயங்களை முன்வைத்தேன். தொட்டு காட்டுகின்ற பொழுது கண்ணியமானவர்களே, நபியவர்களுடைய பண்பாட்டை முன்வைத்தேன், முன்னுதாரணங்களை முன்வைத்தேன், கணவன் மனைவி தொடர்பை முன்வைத்தேன். இறுதியாக குடும்பத்திலே மனசை உடைக்கின்ற, குடும்பத்திலே ஆண்களுடைய அந்தஸ்தை கீழே போடுகின்ற, குடும்பத்திலே ஆண்களை ஆக கீழ் சாதிகளாக அடையாளம் காட்டுகின்ற இந்த சீதனத்தை தெளிவாகவும் உருக்கமாகவும் அல்லாஹ்வின் கிருபையினால் தைரியமாகவும் முன்வைத்தேன். எனவே இதை புத்திக்கெடுப்போம். நீங்கள் திருந்தினால் உங்களுக்கு தான் அளவு. பிடிவாதத்தை விடுவோம், பழைய காலத்தை மறப்போம். நான் எடுத்துத்தான் முடித்தேன், என்னுடைய பிள்ளைக்கும் நான் கொடுத்து முடிப்பேன் என்று நீங்கள் போக வேண்டாம். நீங்கள் எடுத்து முடித்து என்னுடைய பிள்ளைக்கும் எடுக்கத்தான் வேண்டும் என்று நீங்கள் அடம்பிடிக்க வேண்டாம். விட்டுக் கொடுத்தால் இதை நாம் ஒருவர் ஊருக்கு முன்மாதிரியாக செய்தால் யார் யாரெல்லாம் அதை பார்த்து செய்வார்களோ அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விஷயங்களை பேசினோமோ அந்தந்த விடயங்களை, நல்ல விடயங்கள் எடுத்து நடந்து மற்றவர்களுக்கும் மெத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருவானாக. الحمد لله رب العالمين ان كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. تعالى என்னுடைய பாவங்களை மன்னித்தருளாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருளாயாக, என்னுடைய உற்றாருடைய பாவங்களை மன்னித்தருளாயாக, என்னுடைய பாவங்களை நன்மையில மாற்றி தருவாயாக. கலந்த சபைகளை கபூல் செய்வாயாக, இந்த சபையில் கலந்து கொண்டவர்களை கபூல் செய்வாயாக, பேசப்பட்ட விடயங்களை கபூல் செய்வாயாக, வாழ்க்கையில் எடுத்து நடக்க கிருபை செய்வாயாக, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சுபீட்சமாக்குவாயாக, நிம்மதியுள்ளதாக ஆக்குவாயாக, பழைய குறைகளை மறந்து புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க கிருபை செய்வாயாக, பழைய பஞ்சகங்களை மறந்து புதிய உள்ளத்தோடு வாழ கிருபை செய்வாயாக, மௌத்து வரைக்கும் கணவன் மனைவியாக புது தம்பதிகள் போன்று வாழ கிருபை செய்வாயாக, அதற்குரிய வழிகாட்டல்களை நமக்கு தருவாயாக, அதற்குரிய பக்குவத்தை தருவாயாக. யாரெல்லாம் பேசப்பட்ட விடயங்களிலே யார் யாருக்கு என்னென்ன விடயங்கள் தேவையோ அந்தந்த விடயங்களை அவர்களுக்கு அமல் செய்கின்ற பக்குவத்தை கொடுத்தருவாயாக. யார் இந்த சீதன கொடுமையை நம்ம சமூகத்திலிருந்து அழித்து விடுவாயாக. யார் இந்த சீதன கொடுமையின எத்தனை குடும்பங்கள் மனசு வந்திருக்கிறது யாழ்லா, எத்தனையோ நபர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள் யாழ்லா, எத்தனையோ மௌத்துக்கு கூட இது காரணமாக இருந்திருக்கிறது யாழ்லா, எத்தனையோ பேருடைய இழப்புக்கு காரணமாக இருந்திருக்கிறது யாழ்லா, எத்தனையோ பேருடைய கேவலத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறது யாழ்லா. இதை இந்த விடயங்களை விட்டுக் கொடுக்கின்ற மனப்பாங்கை நமக்கு தந்தருவாயாக. யார் இந்த விடயங்களை விட்டுக் கொடுக்கின்ற நல்ல பக்குவத்தை நமக்கு தந்தருவாயாக. உண்மை நபியவர்கள் காட்டிய மகரை கொடுத்து முடிக்கின்ற அந்த வழிகாட்டலை நமக்கு தருவாயாக, அதற்குரிய சக்தியை தைரியத்தை தருவாயாக. யார் யாரில் வயதை அடைந்து அவர்கள் திருமண வயதை அடைந்து பொருத்தமான ஜோடிகள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அல்லது அதற்குரிய ஏதாவது தடைகள் இருக்கின்ற பொழுது அந்த தடைகளை நீக்கி அவர்களுக்கு சாலையான கணவன் மனைவியை ஏற்படுத்தி கொடுப்பாயாக, சுபீட்சமான வாழ்க்கையை கொடுப்பாயாக. யார் இந்த ஊரை நீ கபூல் செய்வாயாக, இந்த ஏரியாவை கபூல் செய்வாயாக, இந்த மாவட்டத்தை மாகாணத்தை நீ கபூல் செய்வாயாக, முழு உலக முஸ்லீம்களை நீ தீனுக்காக நீ கபூல் செய்வாயாக, முழு உலக முஸ்லீம்களுடைய சிரமங்களையும் கஷ்டங்களை அகற்றி வைப்பாயாக, முழு உலக முஸ்லீம்களுக்கு எதிரான சவால்களை முறியடிப்பாயாக, முழு உலக முஸ்லீம்களுக்கு எதிரான தாக்குதல்களை முறியடிப்பாயாக. யார் யாரெல்லாம் சவால்களை சதிகளை தாக்குதல்களை நடத்துகிறார்களோ யாழ்லா, அவர்களுக்கு எதிராக அந்த தாக்குதலை நடத்தி அவர்களுக்கு எதிராக மாற்றுவாயாக, அவருடைய ஒற்றுமைகளை கெடுப்பாயாக, முஸ்லீம்களை இஸ்லாத்தையும் அவருடைய
சொத்துக்களை நீ பாதுகாப்பாயாக, மான மரியாதைகளை பாதுகாப்பாயாக, நாடுகளை பாதுகாப்பாயாக, மசதிகளை பாதுகாப்பாயாக, ஆண்களை பெண்களை சிறார்களை பாதுகாப்பாயாக, கல்வி கலாபடங்களை பாதுகாப்பாயாக, மாணவ மணிகளை பாதுகாப்பாயாக, எல்லா துறையினர்களையும் உன்னுடைய பாதுகாப்புக்குள் அடக்குவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுபோன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.